நன்றி சகோதரன் நெவில். கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. இன்றிரவு இங்கு இருப்பது உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய சாக்கியமாக இருக்கிறது. அதை செய்ய தேவன் நம்மை அனுமதித்திருப்பதனால் நான் மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறேன். எனக்கு புகைப்பட கருவி என்றாலே சிறிது வெட்கம். சரி, படங்களை எடுங்கள், பரவாயில்லை, நான் அதை கவனிக்கிறேன், அவர்களை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், அதெல்லாம் பரவாயில்லை, நீங்கள் எடுங்கள். இப்பொழுது சற்று வெறுவெறுப்பாய் இருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து பிரம்மாண்டமான இரண்டு செய்திகளை நமக்கு தேவன் தந்தார். அதை பார்த்து இன்றிரவு நான் நினைத்தேன், நீண்ட தூரம் கார் ஓட்டி செல்ல வேண்டிய என் நண்பர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் கென்டக்கியில் இருந்து வந்திருக்கிறார்கள். பாருங்கள், சகோதரன் வெல்ச் இவான்ஸும் அவருடைய குடும்பமும் ஜார்ஜியா டிப்டனில் இருந்து துவங்குகிறார்கள். கலிபோர்னியாவில் இருந்து வந்த ஜனங்களை இங்கே சந்தித்தேன். ஜெர்மானிலிருந்தும் இன்னும் வித்தியாசமான இடங்களில் இருந்தும் வந்ததுமான ஜனங்களை இங்கே இருக்கிறார்கள். இந்த சிறிய இடத்துக்கு அவர்கள் யாவரும் கர்த்தரை சேவிக்க வந்திருக்கிறார்கள். நான் சகோதரி நெல்லி காக்ஸ் அவர்களை காண்கிறேன். அவளுடைய மாமியார் முதலானவர்களும் இங்கே இருக்கிறார்கள் நினைக்கிறேன். இன்றிரவு ஒரு கால் அநேக மைல்கள் அவர்கள் திரும்பி போக வேண்டியிருக்கும். என்னுடைய நண்பர்கள் கென்டக்கி, ஜார்ஜியா, இன்னும் ஊடாக டென்னசியிலும், இன்னும் மேலாக ஒஹாயாவில் இருந்தும் வந்திருக்கின்றனர். ஒரு நண்பர் இங்கே சகோதரன் டெட் டட்லி என்பவர் அரிசோனா பீனிக்ஸில் இருந்து வந்திருக்கிறார். இன்னும் அநேகர் இங்கே நம்மை சந்திக்க வந்திருக்கிறார்கள். என்னால் மட்டும் அவர்கள் பெயர்கள் சொல்லி அடைக்க முடிந்தால் நலமாயிருக்கும். 90% ஜனங்களின் கரங்களை நான் தொட்டு கூட பார்க்கவில்லை. சிகாகோ இன்னும் சுற்றிலும் இருந்து வந்த என்னுடைய நண்பர்களை நான் காண்கிறேன்.
90% of the audience.
நகரத்துக்கு வெளியே இருந்து வந்தவர்கள் எத்தனை பேர்கள்? கரங்களை உயர்த்துங்கள். குடிமியுள்ளோரில் 90% தேசத்தை சுற்றியுள்ள வெவ்வேறு சபைகளைச் சேர்ந்த பல்வேறு நண்பர்களாயிருக்கின்றார்கள். இன்று காலையில் நான் நீண்ட நேரம் பேசினேன். வியாதியஸ்தர்களுக்காக 1:30 வரையிலும் ஜெபித்தேன். ஆகையினால் தொண்டை சிறிது கரகரத்து போயிற்று. நான் 2வது வேக கட்டத்துக்குள் போவதற்கு முன்பாக ஒரு விதமாக நான் சிறிது பிரசங்கித்தாக வேண்டும். அங்கே சகோதரன் லீவேல் இருக்கிறார். வெறுமென கரங்களை மட்டும்தான் குலுக்கினேன். ஓஹியோ பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர் என்னுடைய உடன் ஊழியர்களில் ஒருவராவர். அது சகோதரன் பென் அவர்கள் தானா? நீ ஆமென் என்று சொல்லி இன்னும் நான் கேட்கவில்லையே. இல்லை என்றால் எனக்கு தெரிந்திருக்குமே. சகோதரன் பென் அவர்களை யாவரும் அறிவீர்கள். நகரத்துக்கு வெளியே இருந்து வருகிறார் என்று நான் அறிவேன். சகோதரன் பென், இப்பொழுது நீர் எங்கே இருந்து வருகிறீர்? பார்டன், இந்தியானாவில் உள்ள பார்டனில் இருந்தா? நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கிருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது நான் உங்களை அதிக நேரம் காக்க வைக்க மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் வாகனம் ஓட்ட வேண்டிய தூரம் பயங்கரமாயிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் என் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று விருப்பம். நான் இதை உண்மையாகவே கூறுகிறேன். 3 மணிக்கு 3-4 காலையில் நான் புறப்பட வேண்டும். என்னோடு உங்களை கொண்டு போக எனக்கு விருப்பம்தான். அர்கன்சாஸில் இருந்து வந்துள்ள என் நண்பனையும் அவருடைய மனைவியையும் நான் காண்கிறேன். அந்த ஒரு இரவு கர்த்தர் பேசி என்னென்ன காரியங்களை இங்கே கூறினாரே, அந்த மனிதன் நீர்தானே? நீர்தான் என்று நான் எண்ணினேன். அப்படியாய் நான் சுற்றுமுற்றும் பார்க்கும் போது நீங்கள் பழையதும் புதியதுமான நண்பர்களை காண்கிறீர்கள். எனவே தேவன் என் இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். நான் உங்களை காணவும் ஒவ்வொருவரையும் என் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போய் பேச வேண்டும் என்ற வாஞ்சை. ஆனால் ஒரு நாளில் நாம் அதை செய்வோம். அந்த நேரத்தில் நான் சீக்கிரமாக போக வேண்டும். நான் போய் என் பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும். யாரோ சுகவீனமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் கூற வேண்டி இருக்காது. அந்த மகத்தான நாள் என்று அவைகளெல்லாம் முடிந்திருக்கும். நான் அநேக முறை சந்திப்போம் என நம்புகிறேன். நான் எந்த பக்கமாக போக வேண்டும் என்பதை அறிய நான் கர்த்தரிடத்தில் இப்பொழுது காத்துக் கொண்டிருக்கையில் நான் போக வேண்டிய பக்கத்தை இப்பொழுது அறிய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாயிருக்கிறது. என்னுடைய ஜீவியத்திலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு ஜெபம் மிகவும் அவசியமாக தேவைப்படுவது வருகிற செவ்வாய்தான். நீங்கள் எனக்காக ஜெபிப்பீர்களா என்று நான் உங்களை கேட்கப் போகிறேன். உங்களுடைய ஜெபம் எனக்கு தேவையாயிருக்கிறது. எனக்காக ஜெபிக்க நிச்சயம் உள்ளவளாயிருங்கள். காற்றானது திரும்புகிற விதத்தை பார்க்கும் போது செவ்வாய்க்கிழமை எனக்கும் சபைக்கும் கிறிஸ்துவின் நிமித்தத்துக்கும் அநேக அர்த்தங்களை கொடுக்கலாம். எனவே எனக்காக நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். அப்படியானால் நான் எந்த பக்கம் செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் வரைக்கும் நான் கர்த்தரிடத்தில் காத்திருக்க போகிறேன். அந்த சமயத்தில் நான் இந்த ஜெப கூடாரத்துக்கு வருவதும் போவதுமாய் பிரசங்கிப்பதும் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பதுமாக என்னால் முடிந்த எதையும் செய்து கொண்டிருப்பேன். அரசாங்கம் நம்மை தடை செய்யவில்லை என்றால் என்றாவது ஒரு நாள் நாம் இங்கே ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம். நமக்கு போதுமான உட்காரும் வசதிகளோடு ஒரு முக்கியமான கூடமும் அதை சுற்றிலும் உள் சாளரமும் குளிர்சாதன வசதிகள் பொருத்தப்பட்டதான ஒரு நல்ல சபையை கட்ட வேண்டும். அதனால் ஜனங்கள் வசதியாய் உட்கார்ந்து ஆராதனைகளை கேட்க முடியும். அனுமதிப்பார்களேயானால் செய்யலாம். நாங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்காக ஜெபியுங்கள். இன்றிரவு கர்த்தருக்கு சித்தமானால் இன்று காலையில் நான் வாக்களித்தது போன்றே என்னுடைய பேசும் பொருளை நாம் அணுகப் போகிறோம். என்னுடைய குரலின் நிமித்தமாக இது ஏறக்குறைய ஒரு போதகமாக இருக்க
போகின்றது.
இன்றிரவு நான் ஜீவிக்கின்ற தேவனுடைய உண்மையான சபையின் 5 நிச்சயமான அடையாளங்கள், உண்மையான சபையின் 5 விதமான ரூபகாரங்கள் அல்லது உண்மையான சபையின் அடையாளங்கள் என்ற பொருளின் பேரில்
பேசப்போகிறேன்.
இப்பொழுதும் இந்த பெரியதும் மகத்தானதுமான இந்த பேசும் பொருளை அணுகுகையில் நாம் ஜெபிக்கும்படியாய் கேட்கப் போகிறேன். நம்முடைய போதகராகிய சகோதரன் நேவில் அவர்களை இங்கே மேடையின் மேல் வந்து தேவனுடைய வார்த்தையின் பேரில் ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். நாம் இப்பொழுது மத்தேயு 16:18 வசனம் முதல் வாசிப்போம். சகோதரன் நேவில் ஆறுதலின் ஜெபத்தை ஏறெடுக்க வந்து கொண்டிருக்கும் வேளையில் மத்தேயு 16:18 திருப்புவோம்.
Our Heavenly Father, we're thankful tonight for this another privilege and opportunity that's granted to us through thy great everlasting mercy. We're thankful tonight for the tug and the pull and the leadership of the Holy Spirit. We appreciate our God that you're that God that came down to be in us and
even
with us to the end of this world. Father, the great problems and the trials of tomorrow will seem nothing as long as we're able to hold thy hand and walk through with thee.
Truly, Lord.
We pray, Lord, that thou would give us a deep-seated compassion one for the other, knowing that whilst one is in the deepness of trial and the hardness of testing, that we too one of these days shall go through like circumstances. God, give us the Spirit of Jesus in us till we feel for each other, enough until there will be unity between us until we can serve thee together.
Yes.
Father, we thank thee tonight for this another privilege that's granted to us to be able to sit under the teaching of thy servant whom thou didst ordain, whom thou didst elect to this position, whom thou didst see fit to allow us to have the privilege of being in under the very benefits of this ministry. Bless him and us both with this ministry
granted
that he has upon him.
Yes.
Father, we pray that as these days that are approaching in the coming week, when we would call upon thee now in this intercessory manner, saying within our hearts that God, since you told us that whatever things we say, it shall be even as we speak it, if we will but believe and trust and obey thee. Therefore, Lord, these ensuing days which are to be the testing upon my brother and our brother and thy servant, O God, we commend him to thee richly in the name of the Lord Jesus and pray that thou shalt enshroud him with a heavenly protection and benediction that he has never known before.
You, Lord.
My God, we pray that thou stifle every intellectual power that shall rise.
Grant it, Lord.
To try to dissuade or try to turn aside. May his mouth be open with words of wisdom when there is any opportunity to speak.
Yes, Lord.
For, Lord, we thank thee, our God, that thou hast made a provision for all of thy servants through the ages.
Yes.
And the Holy Ghost has been adequate to furnish the oration that would stand in the presence of learned and intelligent men.
Yes, Lord.
We ask thee, our Father, to let us walk humbly and softly and before thee, O Lord Jesus. Only let us do thy will and feel thy presence. Be with us now, and O God, we pray that thou perfect praise on the inside of us, until it will come forth not of force, but praise will come forth from us with anointing.
Amen.
Oh, my Lord, tonight finish this wonderful day in which thou hast come and hast healed the sick and hast redeemed the lost and hast been with us to sanctify the hearts of the impure.
Yes.
Now, Lord, tonight take over in this service and bless our brother's throat. And bless the word as it flows forth. May we have receptive hearts and minds. And oh God, now accept our praise for it in Jesus' name. Amen and amen.
Amen.
அதன் சத்தம் எவ்வளவுதானா? உங்களுடையதை எடுத்து விடுங்கள். எல்லாம் எவ்வளவுதானா? இதுதான் ஒலிபெருக்கியா? சரியான ஒலிபெருக்கியா? பின்னால் உள்ள உங்களால் கேட்க முடிகின்றதா? பின்னால் உள்ள பின்னால் இருக்கிறவர்களுக்கு கேட்க முடிகின்றதா? சரி, நல்லது. இப்பொழுது நான் மத்தேயுவின் புத்தகத்தில் இருந்து 16:18 வாசிக்க விரும்புகிறேன். 17
துவங்குகிறேன். Blessed art thou, Simon Barjona.
இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. தேவன் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய வார்த்தையுடன் கூட்டுவாராக. சபை என்ற வார்த்தை, இன்றிரவு நான் உங்களுடன் பேசும்படியாய் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு வார்த்தையும், அதில் ஒன்று சபை என்பது என்ன, யார் அதை ஏற்படுத்தியது, அதனுடைய செய்தியானது என்ன, நாம் எவ்விதமாக அதில் ஒரு அங்கத்தினனாக முடியும், அதில் ஒரு அங்கத்தினனாய் இல்லாமல் நம்மால் பரலோகத்திற்கு போக முடியுமா? அவைகளை முன்னும் பின்னுமாக அலசி பேசினால் ஒவ்வொன்றுக்கும் பல மணி நேரங்களாகும். உண்மையான சபை என்ன என்று காட்டுவதற்கு நான் ஒரு சில அடிப்படை குறிப்புகளை மட்டும் எடுக்க விரும்புகிறேன். உங்கள் வேதாகமங்களை நீங்கள் வைத்திருக்க நான் விரும்புகிறேன். முதல் கட்டமாக, சபை என்ற வார்த்தையின் அர்த்தமே வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்பதாகும். இஸ்ரவேல் எகிப்தில் இருந்த காலம் வரைக்குமாய் அவர்கள் தேவனுடைய சபை அல்ல, அவர்கள் தேவனுடைய ஜனங்களாயிருந்தார்கள். பின்னர் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்த போது அவர்கள் தேவனுடைய சபையாய் ஆனார்கள். ஏனென்றால் அவர்கள் வெளியே அழைக்கப்பட்டவர்களாயிருந்தார்கள். அது இன்னமும் அந்த வண்ணமாகவே இருக்கிறது. சபை என்ற வார்த்தையின் அர்த்தமே வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்பதே. வெளியே அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், வித்தியாசமாக ஆக்கப்பட்டவர்கள் என்பதே. பழைய ஏற்பாட்டில் அறியப்பட்டிருந்த சபையானது தேவனுடைய ராஜ்யம், தேவனின் ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது நான் இதை வேதாகமத்தின் சம்பவ வரிசை பட்டியலில் இருந்து இதை எடுத்துக்
கொள்கிறேன்.
பழைய ஏற்பாட்டில் சபையானது தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. வேறு வார்த்தைகளில் கூறினால், தேவன் ஒரு ராஜாவாக இருக்கிறார், சபையானது அவருடைய ராஜ்யமாகும். தேவனின் ராஜ்யம் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அது மேசியாவின் சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. ஓ, எனக்கு அது அதிகம் பிடிக்கிறது. மேசியாவின் என்பது, வேறு விதமாக கூறினால், மேசியாவினுடைய சாம்ராஜ்யம் என்பதாகும். அங்கே மேசியா அதிகாரம் செலுத்துகிறார், ஆளுகை செய்கிறார். எந்த விதமான ஸ்தாபன தடைகளோ அல்லது எந்த விதமான ஒரு காரியமும் இல்லை. மேசியா அவருடைய சாம்ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். அது அற்புதமான சிந்தனை அல்லவா? மேசியாவின் சாம்ராஜ்யம். ஆகையினால் சபையானது ஒரு ஸ்தாபனம் அல்ல. சபை என்பது கூடி வருகின்றதான ஒரு கூட்டம் அல்ல. சபை என்பது இன்னொரு ராஜ்யத்துக்கு சேவை செய்யும்படியாக உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாயிருக்கிறார்கள்.
This would stand quoting. A few months ago, wife and I were going to the shopping center.
இது எடுத்து கூற தகுதி வாய்ந்ததாக இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்னர் நானும் என் மனைவியுமாய் கடைக்கு சென்றிருந்தோம். அங்கே ஒரு விசித்திரமான காரியத்தை கண்டோம். அதாவது அங்கே ஒரு ஸ்திரீ பாவாடை அணிந்தவளாய் வீதியில் இருந்தார். நீங்கள் இதை நம்ப மாட்டீர்கள், ஆனால் உண்மையாகவே அப்படி ஒரு ஸ்திரீயை கண்டோம். என் மனைவி என்னிடத்தில், அதை சற்று நோக்குங்கள் என்றாள். நான் சொன்னேன், அவள் ஒரு கிறிஸ்தவளாய் இருக்க வேண்டும், அவள் அவ்வளவு வித்தியாசமாய் இருக்கிறாளே என்று. அது ஒரு அவமானம். பின்னர் கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாம் விசுவாசிக்கின்றதான இந்த விசுவாசத்தில் நம்முடைய பெண்களை ஆடைகள் அணிய வேண்டும், அண்டவிடமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஏன் நம்முடைய பெண்களை கட்டாயப்படுத்துகிறோம்? பில்லி, மற்ற சபையில் உள்ள பெண்களுக்கு இல்லையா? அவர்கள் அந்த விதமான ஒழுங்கீனமான ஆடைகளை அணுகிறார்கள். அது எப்படி ஏன் இருக்கிறது? அவர்களை ஒழுக்கம் கெட்டவர்கள் என்று உன்னால் கூற முடியாதே என்ற கேள்வி எழும்பினது. நான் அதற்கு, அது உண்மைதான், நான் ஒருவரையும் நியாயம் தீர்க்க முடியாது, ஆனால் அவர்களை பார்க்கும் போது அவர்களுடைய கனிகளால் அவர்கள் அறியப்படுகிறார்கள். அவர்கள் உண்மையாகவே அந்த குற்றத்தை செய்யாதிருக்கலாம், ஆனால் அவர்கள் மேல் இருக்கின்ற அந்த ஆவியானது அவர்களை ஒழுக்கம் கெட்டதற்கு விரட்டுகிறது என்று சொன்னேன். இப்பொழுது இயேசுவானவர், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று கூறியுள்ளார். விபச்சாரம் செய்ததற்கு அந்த பாவியானவன் பதிலளிக்க வேண்டிய நேரத்தில் குற்றமுள்ளவனாக காணப்பட போவது யார்? அந்த விதமாக தோற்றமளித்த அந்த ஸ்திரீ தான் காரணமாவாள். கற்பை பொறுத்தவரையில் ஒரு லீலி புஷ்பத்தை போன்று நீ அவ்வளவு சுத்தமாயிருக்கலாம், ஆனால் நீ அந்த விதமான தோற்றத்தை ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ஒழுக்கங்கட்ட விதமாய் காட்சியளித்தபடியினால் அந்த செயலில் நீ குற்றமற்றவளாய் இருந்தாலும் உன்னை குறித்து பொல்லாங்காய் ஒரு மனிதன் நினைக்க நீ காரணமாயிருந்தாய். அதுதான் உன்னுடைய தவறாயிற்று. விவசாரம் செய்ததுக்கு நீ குற்றவாளியாய் இருப்பாய் என்று இயேசு கூறினார். ஒரு விவசாரி ஒருபோதும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார். ஆனால் நான் உலகத்தை சுற்றி பிரயாணம் செய்ததில் ஒவ்வொரு தேசமும் அதன் சொந்த ஆவியை உடையதாய் இருக்கிறதை நான் கண்டேன். எல்லா தேசங்களும் பிசாசினால் நிர்வகிக்கப்படுகின்றன. எல்லா அரசாங்கங்களும் பிசாசினால் அரசாளப்படுகின்றன. வேதாகமும் அந்த விதமாக கூறுகின்றது. அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள், அவர்கள் யுத்தம் செய்து கொள்வார்கள். இயேசுவானவர் வரும் வரைக்கும் அவர்கள் அப்படி செய்வார்கள். அதன் பின்னர் யுத்தம் என்பதே இல்லாத ஒரு ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். ஆனால் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் என்னுடையவர்கள் என்று தான் விரும்பின வண்ணமாய் அவன் அவைகளுக்கு செய்வான் என்றும் இயேசு கிறிஸ்துவின் முகத்துக்கு முன்பாகவே சாத்தான் கூறியிருக்கிறார். அவைகள் எல்லாம் சாத்தானின் கருவிகளாய், சாத்தானின் ராஜ்யங்களாய் இருக்கிறது. சாத்தான் இயேசுவானவரிடத்தில், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை நான் உனக்கு தருவேன் என்று கூறினார். ஆயிரம் வருட அரசாட்சியில் இயேசுவானவர் அதற்கு சுதந்திரவாளி ஆவார் என்பதை அறிந்திருந்தார். எனவே அவர் அப்பாலே போய் சாத்தானே என்று கூறினார். தேவன் எல்லா ராஜ்யங்களையும் அவருக்கு கொடுப்பார் என்றும் அவைகள் அவருடையதாகும், அவைகளெல்லாம் ஒரு ராஜ்யமாகும் என்பதை அவர் அறிந்திருந்தார். நீங்கள் ஜெர்மனிக்குள்ளாக போங்கள், நீங்கள் ஒரு ஜெர்மானிய ஆவியை காண்பீர்கள். நீங்கள் இங்கிலாந்திற்குள்ளாக போங்கள், நீங்கள் ஒரு ஆங்கிலேய ஆவியை காண்பீர்கள். நீங்கள் ஸ்வீடனுக்குள்ளாக போங்கள், நீங்கள் ஒரு ஸ்வீடனின் ஆவியை காண்பீர்கள். நீங்கள் பிரான்சுக்குள்ளாக போங்கள், ஒரு பிரான்ஸ் ஆவியை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளாக போங்கள், ஒரு அமெரிக்க ஆவியை காண்பீர்கள். சில காலத்துக்கு முன்னர் ரோமாபுரியில் உள்ள சான் ஆஞ்சலோ என்ற இடத்தில் தங்கின போது அங்கே இருந்தோரை அடக்கம் செய்திருந்த நிலத்தடி சமாதியை காண நான் விரும்பினேன். என்னுடைய ஆச்சரியத்திற்கு நான் ஒரு அமெரிக்கன் என்ற முறையில் எனக்கு ஒரு கடிந்து கொள்ளுதலாய் அங்கே அந்த சமாதியின் நுழைவு வாசலில் அமெரிக்க ஸ்திரீகளுக்கு உள்ளே நுழைவதற்கு முன்னே மாரித்தோரை கனம் பண்ணும் விதமாக தயவு செய்து ஆடைகளை அணிந்தவர்களாய் உட்பிரவேசியுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. ஒரு தேசமே அந்த அளவுக்கு கீழாக மூழ்குமானால் நாம் அந்த நிலைக்கு போகும்போது அது பயங்கரமாக இருக்கிறது. ஒரு சமயம் நான் ஒரு ஸ்திரீயை பார்த்து, நீங்கள் ஒரு கிறிஸ்தவளா என்றேன். அதற்கு அவள், நான் ஒரு அமெரிக்கன், நிச்சயமாக நான் அமெரிக்கனாக இருக்கிறேன் என்றாள். அதனோடு அதற்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. ஒரு இரவு சகோதரன் பாஸ்வத் அவர்கள், சகோதரியே, நீ ஒரு கிறிஸ்தவளா என்று கேட்டார். அதற்கு அவள், நான் உம்மை புரிய வைக்க விரும்புகிறதாவது, ஒவ்வொரு இரவும் நான் மெழுகுவத்தி எரிக்கிறேன் என்றார். மெழுகுவத்தியை எரிய வைப்பது கிறிஸ்தவத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருப்பது போன்று. கிறிஸ்தவமானது அதை போன்ற காரியங்களை தன்னிடத்தே கொண்டதல்ல. தேவனுடைய சபையானது அத்தகையதான வெளிவேஷமான காரியங்களை தன்னிடத்தே கொண்டதும் அல்ல. இப்பொழுது அந்த ஸ்திரீகளை அப்படி செய்தது என்ன? அதை செய்யக்கூடாது என்று நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்துவதில்லை. குடிக்கக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது என்று எங்களுடைய ஆண்களை நாங்கள் ஒன்றும் கட்டாயப்படுத்துவதில்லை. நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மட்டும் செய்கிறோம், வேதாகமத்தின் மாதிரியை எடுத்து அப்படியே அவர்களுக்கு காட்டுகிறோம். பெந்தேகோஸ்தே விசுவாசத்திற்கும் பரிசுத்த தன்மை விசுவாசத்திற்கும் அநேக புருஷர்கள் வருகிறார்கள், உள்ளே வருகிறார்கள், ஆனால் அவர்களோ அந்த விதமாய் இல்லை. அவர்கள் இருதயத்தில் இல்லாத போது அந்த விதமாய் கூறிக்கொள்கிறார்கள். அநேக ஸ்திரீகளும் அதே காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் அதை செய்யத்தான் வேண்டும் என்று நாங்கள் கூறுவதில்லை. நாங்கள் வெறுமென மாதிரியை தான் கொடுக்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது என்று கூறுகிறோம். அவர்கள் ஒரு பரலோக ஆவியினால் பிறந்திருப்பார்களேயானால் அப்பொழுது அவருடைய ஆவி அதற்கு பின்னர் அமெரிக்க ஆவியா இருக்காது, அதற்கு பின்னர் ஜெர்மானி ஆவியா இருக்காது, அது ஒரு பரலோக ஆவியா இருக்கும். அங்கே தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். ஏனென்றால் நாம் வேறொரு ராஜ்யத்தில், ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். அங்கே மரியாதை, பரிசுத்தம், வல்லமை உண்டாயிருக்கும். நம்முடைய ராஜாவினிடத்திற்கு நமக்கு பிரவேசம் உண்டு. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவரோடு நமக்கு ஒரு பேட்டி கிடைக்கிறது. ராஜாவுக்கும் நமக்கும் இடையே வேறொரு பரிந்துரைப்பவர் கிடையாது, வேறொரு மத்தியஸ்தர் கிடையாது. ஆனால் அந்த ஒரே மனிதனாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்டு. எனவே நாம் ஒரு ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். வேதாகமத்தில் சம்பவ பட்டியல்படி அது மேசியாவின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகின்றது. வேறு வார்த்தைகளில் கூறினால், அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கின்ற ஜீவனிலும் அவருடைய ஆளுகையே உண்டாயிருக்கும். அவருடைய ஜனங்களின் ஜீவியத்தை ஆண்டு கொண்டிருப்பார். பல வித்தியாசமான ஜீவிய பாதையிலிருந்து ஒரு வெளியே அழைக்கப்பட்ட ஜனங்களாய் அவர்களை ஒன்றாக கூட்டி சேர்த்து ஒரு குழுவினராய் அதை அவருடைய சபை அல்லது அவருடைய வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறார். அது ஒரு அழகான காரியம் அல்லவா? இப்பொழுது இஸ்ரவேல் தேவனுடைய சபை என்று அழைக்கப்படும் வரைக்கும் அவர்கள் தேவனுடைய ஜனங்களாயிருந்தார்கள். நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதை அப்போஸ்தலர் 7:38 காணலாம். ஏனென்றால் அவர்கள் தேவனோடு தனித்து நடக்கும்படியாக எகிப்திலிருந்து, உலகத்திலிருந்து, மற்ற சபைகளிலிருந்து, மற்ற மார்க்கங்களிலிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்களாயிருக்கின்றனர். இப்பொழுது தேவனுடைய சபையானது இன்றைக்கு அதே மாதிரியாகவே இருக்கிறது. உலகத்தின் எல்லா காரியங்களில் இருந்தும், எல்லா மார்க்க கொள்கைகளில் இருந்தும், எல்லா மார்க்க பிரிவுகளில் இருந்தும், எல்லா மத ஸ்தாபனங்களில் இருந்தும் தேவனோடு மட்டும் நடக்கும்படியாக வெளியே அழைக்கப்பட்டதாய் இருக்கிறது. ஒரு பேராயரால் ஆளப்படாமல் கிறிஸ்துவினால் ஆளப்பட்டதாய் இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற மேசியாவின் ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்துதான் ராஜாவாக இருக்கிறார். கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. கிறிஸ்து இதற்கு தலைமையாயிருக்கிறார். இந்த மேசியாவின் ராஜ்யத்துக்கு கிறிஸ்து தலைமையாயிருக்கிறார். கிறிஸ்து தலைமையாயிருக்கிற ஒரு ராஜ்யத்தை உங்களால் ஒரு அமைப்பாக்க முடியாது. கிறிஸ்து தலைமையாயிருக்கிற ஒரு ராஜ்யத்தை உங்களால் ஒரு ஸ்தாபனமாக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய அறிவை எடுத்துக்கொண்டு ஒரு அமைப்பை உண்டு பண்ணி அதற்கு கிறிஸ்துவை ஆளும்படி செய்ய உங்களால் முடியாது. ஆகையினால் எந்த கூட்டாளிகளும், எந்த ஜனங்களும், எந்த குழுவான மனிதரும் தேவனுடைய ராஜ்யத்தை அமைப்பாக்க முயற்சித்தால் ராஜாவுக்கு முரணாக போகிறதாக இருக்கிறது. அது ராஜாவுக்கு எதிரான காரியமாயிருக்கிறது. எனவே அது ராஜ்யத்துக்கு எதிரான காரியமாய் இருக்குமானால் அது ஒரு அந்தி கிறிஸ்துவாகவே இருக்க வேண்டும். அது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் சற்று உரக்க பேசக்கூடுமானால் அது மிகவும் தெளிவாயிருந்திருக்கும். அது ஒரு அந்தி கிறிஸ்து தான். உங்களால் சில நிமிஷங்கள் பொறுமையாய் இருக்க முடிந்தால் நான் அதை நிரூபித்து காட்டுகிறேன். அந்தி கிறிஸ்துவின் ஆவியானது ஸ்தாபனங்களில் இருந்து ஜனங்களை வெளியே அழைத்து அவர்களை ஒன்றாக கூட்டி சேர்த்து ஒரு ஸ்தாபனமாக்க முயற்சிக்கும். அது ஒருபோதும் தேவனுடைய சித்தமாய் இருந்ததில்லை. ஜனங்கள் எப்பொழுதும் என்மேல் கோபப்படுகிறார்கள். ஏனென்றால் நான் ஸ்தாபனங்களை கடினமாக தாக்குகிறேன் என்று. நான் ஒன்றும் அதற்குள்ளாக இருக்கிற ஜனங்களை தாக்குவதில்லை. நாம் தான் அந்த ஜனங்கள் என்று ஜனங்களை நினைத்துக் கொள்ள செய்யும் அந்த ஆதிக்கம் செலுத்தும் ஆவியை தான் தாக்குகிறேன். தேவனுடைய ஜனங்கள், அவருடைய வெளியே அழைக்கப்பட்ட ஜனங்களே, அவர்கள் ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் கத்தோலிக்கராக இருக்கலாம், அவர்கள் புரொட்டஸ்டன்டாக இருக்கலாம், அவர்கள் யூத மார்க்கமாக இருக்கலாம், அவர்கள் எந்த விதமான ஒரு சபையுமாயும் இருக்கலாம். ஆனால் உண்மையான சபையானது இயேசு கிறிஸ்துவின் புரிந்து கொள்ள முடியாத சரீரமாயிருக்கிறது. கிறிஸ்துவின் புரிந்து கொள்ள முடியாத சபையை உங்களால் ஸ்தாபனமாக்க முடியாது. கிறிஸ்துவத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு நபரும் உலகத்திலிருந்து வெளியே வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து அவருடைய புரிந்து கொள்ள முடியாத சரீரத்துக்குள் வருகிறார்கள். நீங்கள் இந்த அழைக்கப்பட்ட சபைக்குள்ளாக கொண்டு வரப்பட்டு இந்த புரிந்து கொள்ள முடியாத சபைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட பொழுது நீங்கள் அந்த சரீரத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு அது புரிகின்றதா? மெத்தடிஸ்ட் அல்ல, பாப்டிஸ்ட் அல்ல, பெண்டேகோஸ்ட் அல்ல, நசரேயர்கள் அல்ல, யாத்ரீக பரிசுத்தர்கள் அல்ல, கத்தோலிக்கர் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினராக இருக்கிறீர்கள். இதன் ஆழமான பகுதிகளுக்குள் நாம் செல்லும் போது இன்னும் சில நிமிஷங்களில் மற்ற கேள்விகளில் இன்னும் சற்று ஆழமானவற்றை நாம் பார்க்கலாம். ஆனால் கிறிஸ்துவனுடைய சரீரமானது சபையாக இருக்கிறது. இப்பொழுது அவர் இதை உவமைகளில் ஒப்பிட்டிருக்கிறார். புருஷனும் மனைவியும் போன்று அவர் சபையை மணவாட்டி என்று அழைக்கிறார். மணவாட்டியும் மணவாளனும் இனிமேல் இரண்டு பேர்கள் அல்ல, அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவள் அவருடைய மாம்சத்தின் மாம்சமும் அவருடைய எலும்பின் எலும்புமாய் இருக்கிறாள். ஒரு புருஷனோ அல்லது ஸ்திரீயோ பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவனுடைய புரிந்து கொள்ள முடியாத சரீரத்துக்குள்ளாக அழைக்கப்படும் போது, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அந்த சரீரத்தில் அவர்கள் முழு அங்கத்தினராகிவிடுகின்றனர். ஏனென்றால் தேவன் கிறிஸ்துவிலிருந்து ஆவியை வெளியே எடுத்து அவருடைய சரீரத்தை எழுப்பி அதை அவருடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து கிறிஸ்துவினுடைய புரிந்து கொள்ள முடியாத சரீரத்தை உண்டு பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியை திருப்பி அனுப்பினார். அது கர்த்தருடைய வருகையின் போதுள்ள கல்யாண விருந்தில் இணைக்கப்படும். உங்களால் அதை ஸ்தாபன அமைப்பாக்க முடியாது. அது ஒரு ரகசியமாயிருக்கிறது. இயேசுவானவர் நிக்கோதேமுவினிடத்தில் காற்றான தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அது இன்னிடத்திலிருந்து வந்ததென்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது, ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று கூறினார். உங்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அது எங்கேயோ இருந்து வருகிறது. அது மெத்தடிஸ்ட் அல்ல, அது பாப்டிஸ்ட் அல்ல, அது பெண்டேகோஸ்ட் அல்ல, அது எந்த ஸ்தாபனமும் அல்ல, அது ஒரு பிறப்பாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளாக பிறக்கிறதா இருக்கிறது. இப்பொழுது அதை ஸ்தாபனமாக்க முயற்சித்துக் கொண்டு பின்னர் அதை அந்தி கிறிஸ்துவனை கொண்டு வருகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவின் போதனைக்கு எதிராக இருக்கின்ற எந்த காரியமும் அந்தி கிறிஸ்துவா இருக்கிறது. அப்படியானால் இந்த ஸ்தாபனம் என்பது எங்கே துவங்கினது? இயேசுவானவர் இந்த பூமியின் மேல் இருந்த பொழுது எந்த சபையும் அவர் ஸ்தாபனம் செய்யவில்லை. வருகின்றதான ஒரு சபையை குறித்து அவர் பேசினார். ஆனால் அவர் ஒருபோதும் எந்த சபையையும் ஸ்தாபிக்கவில்லை. கடைசி அப்போஸ்தலனுடைய மரணத்துக்கு பின்னர் நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு அங்கே ஒரு சபையும் ஸ்தாபனமாக்கப்படவில்லை. ஸ்தாபனமாக ஆக்கப்பட்ட சபையொன்று முதலாவதாக இருந்ததென்றால் அது ரோமன் கத்தோலிக்க சபைதான். என்னிடத்தில் நியாசாவிற்கு முந்தின பிதாக்கள் ஸ்பாக்ஸ் எழுதிய ரத்த சாட்சிகள், ஜோசப்பின் எழுதியவைகள், பெம்பர்மேனின் ஆதிகால சபை, இன்னும் அநேக மகத்தான பண்டைய எழுத்தாளர்களின் புத்தகங்களையும் நான் வைத்திருக்கிறேன். எங்கேயும் சரித்திரத்தின் பக்கங்களில் எங்கேயும் எழுதப்படவில்லை. ரோமன் கத்தோலிக்க சபையானது தன்னை ஸ்தாபனமாக்கி கொண்ட வரைக்குமாய் அப்படி ஒன்று இருந்ததே இல்லை. அது ஸ்தாபனமாக ஆனது. அது தேவனுக்கு முரணாயிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு காரியம் வருகிறது என்றால், ஓ, இதை உங்களுக்கு விளக்கி கூற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அப்படியாய் ஒரு காரியம் வந்து அப்படிப்பட்டதான ஒரு மகத்தான அந்தி கிறிஸ்துவாய் இருக்க போவதென்றால், தேவன் எல்லையற்றவர் என்றால் அவர் அதை முன்னறிந்திருக்க வேண்டும் அல்லவா? அவர் எல்லையற்றவராய் இருக்கிறார். இவைகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? அது அவ்வளவு பயங்கரமான காரியமாய் இருக்கிறது என்றால் முன்கூட்டியே அவருடைய சபையை அவர் எச்சரித்திருக்க மாட்டாரா? நான் ஏன் ஸ்தாபனங்களில் இருக்கிற ஜனங்களை தாக்காமல் ஆனால் அவர்களுடைய கட்டுகளுக்குள்ள ஸ்தாபனங்களை தாக்குகிறேன் என்பதை நீங்கள் இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவைகள் ஒவ்வொன்றுக்குள்ளும் அது அன்றி கிறிஸ்துவை அல்லாமல் வேறொன்றுமாயிருக்க முடியாது. இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள். வேதாகமத்தை தவிர வேறொன்றையும் நீர் பிரசங்கிப்பதில்லை என்று நான் நினைத்தேன் என்று நீங்கள் கூறலாம். அப்படியானால் வேதம் அதை கூறும்படி செய்வோம். வேதத்தை திருப்பி நாம் சற்று வாசிப்போம். என்னோடு வெளிப்படுத்தின விசேஷம் 17 திரும்புங்கள். அவருடைய சபைக்கு வெளியே அழைக்கப்பட்ட சபைக்கு இது இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தலாக இருக்கிறது. இதை துரிதமாக முடிக்க பிரயாசிப்போம். ஆனால் இப்பொழுது வாசிக்கையிலே கவனியுங்கள். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசிக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி, இதெல்லாம் சின்னங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது முத்திரிக்கப்பட்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தலாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அது ஒரு மறைக்கப்பட்ட காரியமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தி காட்டத்தான் முடியும். புத்தி கூர்மையான சிந்தையினால் அல்ல, ஆனால் ஆவியின் வரங்களை கொண்டு பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், ஞானமுள்ளவன் ஞானத்தின் வரத்தை உடையவன், அவன் அதை செய்யட்டும். இது வெளிப்படுத்தலாயிருக்கிறது. வேதாகமத்தில் ஒரு ஸ்திரீயானவளை ஒரு சின்னமாக கூறப்படும் போது அது ஒரு சபையை தான் குறிக்கிறது என்பது யாவருக்கும் தெரியும். கிறிஸ்துவனுடைய சபையானது மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் என்று பவுல் கூறுகிறார். நாம் இங்கே ஒரு மகத்தான ஸ்திரீயை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவள் துர்கீர்த்தி உள்ளவள். இங்கே வா, நான் உனக்கு காண்பிக்கிறேன். திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசிக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று அந்த தூதன் யோவானிடம் கூறினான். திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற என்பது புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் இங்கே இருக்கிறது. வேதம் அதை விளக்கி கூறுகிறது. இப்பொழுது என்னோடு 15 வசனத்துக்கு திரும்புங்கள். அதே அதிகாரம். அதனால் நீங்கள் தண்ணீர்களின் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே? அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். ஆகையினால் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த தண்ணீர்கள் அவளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த புற ஜாதிகளும் ஜனங்களும் கூட்டங்களும் பாஷைக்காரருமாயிருந்தார்கள். ஒரு ஸ்திரீ, ஒரு துர்கீர்த்தியுள்ள ஸ்திரீயானவள் அதையெல்லாம் ஆண்டு கொண்டிருந்தாள். இப்பொழுது ஒரு ஸ்திரீ துர்கீர்த்தியுள்ளவளாய் இருந்தால் இயற்கையில் ஒரு ஸ்திரீயானவள் அபிதமாக அழைக்கப்படுகிறாள் என்பதை நாம் அறிந்திருந்தால், ஒரு ஸ்திரீக்கு அவளுடைய புருஷனுக்கு அவள் உண்மையில்லாதவளாய் இருக்கிறாள் என்று நாம் அறிவோம். அந்த விதமாகத்தான் அவள் அழைக்கப்பட வேண்டும். அப்படியானால் அவள் ஒரு மனிதனுக்கு உண்மை உள்ளவளை போல இருப்பது போன்று பாசாங்கு செய்கிறாள். அவனுக்கு உண்மை இல்லாதவளாய் ஜீவிக்கிறாள். அது சரிதானே? அப்படியானால் கிறிஸ்து தன்னுடைய புருஷன் என்று கூறுகிற சபை இதுதான். ஆனால் அவளுடைய உபதேசங்களோ அவருடைய போதனைகளுக்கு முரண்பாடாய் இருக்கிறது. அவள் ஒரு மகா வேசியாக இருக்கிறாள். அவள் ஜாதிகள் ஜனங்கள் கூட்டங்களின் மேல் ஆளுகிறவளாய் இருக்கிறாள். இங்கே வா, அவளுக்கு வருகிற ஆக்கினையை நான் உனக்கு காண்பிப்பேன். இப்பொழுது நமக்கு விளக்கமாய் புரிகிறது. பூமியின் ராஜாக்கள் வேசிதனம் பண்ணினார்களே, அவருடைய வேசிதனத்தின் மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. வேசிதனம் என்றால் என்ன? சுத்தமில்லாதிருப்பது, அசுத்தமாய் இருப்பது. அவள் மகா வேசி. அவளை குறித்த அசுசி அவளிடத்தில் இருக்கிறது. உலகத்தின் ஜனங்களுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அவளிடம் இருக்கிறது. ராஜாக்கள் ஜாதிகளின் மகத்தான மனிதர்கள் கூட்டத்தார்கள் அவளோடு வேசிதனம் பண்ணினார்கள். அவளுடைய பொல்லாங்கானதை எடுத்துக்கொண்டார்கள்.
You see where it's coming to, don't you?
அது எங்கே வருகிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா? இப்பொழுது இதை எழுதுவதற்கு நான் பொறுப்பாளி அல்ல, ஆனால் நான் இதை போதிக்கவில்லை என்றால் நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன். நாம் இப்பொழுது சபையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் இன்னும் சிறிது தொடர்ந்து போகையில் நீங்கள் கவனிப்பீர்களானால், ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். சிவப்பு நிறம் உள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். நான் தொடர்ந்து போகையில் இந்த சின்னங்களை நான் எடுக்கிறேன். இப்பொழுது சிவப்பு என்பது ஒரு வரியில் ஒரு நல்ல நிறம், சிவப்பு என்பது இன்னொரு விதத்தில் ஒரு துர்க்கீர்த்தி உள்ள நிறமாகும். சிகப்பு விளக்கு, அபாய விளக்கு, அவள் சிவப்பான ஆடை தரித்திருந்தாள். சிவப்பு விபச்சாரி, அவள் ஒரு மிருகத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். வேதாகமத்தில் ஒரு மிருகம் என்று கூறினால் அது வல்லமையை குறிக்கிறது. அநேக போதகர்கள் தலைகளை அசைக்கிறதை நான் காண்கிறேன். ஏனென்றால் அவர்கள் வேதாகமத்தின் போதகர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் கவனிப்பீர்களானால் ஒரு மிருகம் என்றால் வல்லமை என்ற அர்த்தமாகும். வெளிப்படுத்தல் 13 தானியேலிலும் நாம் இந்த மிருகங்களை தண்ணீரிலிருந்து ஏறி வருகின்றதை காண்கிறோம். மிருகங்கள், வல்லமைகள் ஜனங்கள் மத்தியிலிருந்து ஏறி வருகின்றதை காண்கிறோம். ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா, வெளிப்படுத்தல் 13 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எழும்பி வந்தவைகளில் அது மட்டும்தான் தண்ணீரிலிருந்து வெளிவராத மிருகமாய் இருந்தது. அது பூமியிலிருந்து எழும்பி வந்தது, ஜனங்கள் இல்லாத இடத்திலிருந்து எழும்பி வந்தது என்று வேதம் கூறுகிறது. அதுதான் இந்த புதிய ராஜ்யம். அது ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை போன்று காணப்பட்டது, ஆனால் கொஞ்சம் கடித்து அது வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அதுதான் இந்த தேசம். அது சம்பவித்தாக வேண்டும். என்ற ஒரு நாள் அவர்கள் ஒரு தவறை செய்து தவறான நபரை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்கள் ஒரு யோசேப்பை எழுப்புவார்கள், அல்லது யோசேப்பை அறியாத பார்வோனை எழுப்புவார்கள். அதை அவர்கள் முன்னுமேயே முயற்சித்தார்கள். இந்த முறை தவறி போனால் அவர்கள் அதையே மீண்டும் செய்வார்கள். முடிவிலே அது வந்துவிடும். வேதம் அந்தவிதமாக கூறுகின்றது. நான் ஒரு அரசியல்வாதி அல்ல. இரண்டு சாராரர்களுமே நேர்மையற்றவர்கள். நான் என்னுடைய ஓட்டை இயேசு கிறிஸ்துவுக்கு போடுகிறேன். அந்த ஒருவர் பேரில்தான் நான் சிரத்தை கொண்டுள்ளேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சுதந்திரத்தை நீங்கள் எதிர்பார்த்தால் உங்களுடைய கண்ணாடியை இப்பொழுதே துடைப்பது நலமாயிருக்கும். அது எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஜெபியுங்கள், சரி கவனியுங்கள். ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ சபை ஏறியிருக்க கண்டேன். 7 தலைகள் தொடர்ந்து சென்றால் இந்த மிருகத்தின் மேல் இருந்த 7 தலைகள் என்பது அந்த நகரம் உட்கார்ந்திருக்கின்ற 7 மலைகள் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது எந்த நகரம் 7 மலைகளின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது? ரோமாபுரி சரியாக அப்படியே 7 மலைகளின் மேல் அமர்ந்துள்ள ஒரு நகரம், ஒரு சபை, ஒரு ஸ்திரீ, தன்னுடைய வல்லமையால் உலகத்தை ஆளுகின்ற ஒரு வேசி. ஏன், ஒரு தினச்செய்தித்தாளை படிப்பது போன்று அது அவ்வளவு தெளிவாயிருக்கிறது. புரிகின்றதா? நிச்சயமாக. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து அந்த ஸ்திரீ, அந்த சபை ஐஸ்வர்யம், பொன்னினாலும் ரத்தினத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு அவர்களில் யாராவது எங்கேயாவது வருமான வரி செலுத்தினார்கள் என்று எனக்கு கூறுங்கள். அவர்களுக்கு எங்கேயாவது வரி விதிக்கப்பட்டது என்று எனக்கு கூறுங்கள். அவர்கள் நேரடியாக எது வேண்டுமானாலும் செய்கிறார்கள். இருப்பினும் அதற்குள் தேவன் அவருடைய பிள்ளைகளை உடையவராயிருக்கிறார், நிச்சயமாக இருக்கிறார்கள். தண்ணீர் கொதிக்க வைக்கும் பாத்திரத்தை பார்த்து பானை கருப்பு என்று அழைக்க முடியாது. அதே விதமாக அநேக முறை புரோட்டஸ்டன்டார் கத்தோலிக்கர்களா அவர்கள் இதை அதை மற்றதை கொலை செய்தார்கள் என்று கூறுகிறார்கள். ஜோசப் ஸ்மித் அவரை யார் கொலை செய்தது? அவனோடு என்னால் ஒத்துப்போக முடியாது. இங்கே அமெரிக்காவில் என்னுடைய உபதேசங்களை போதிப்பதில் எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவனுடையதை போதிக்க அவனுக்கு உரிமை இருக்கிறது. ஜோசப் ஸ்மித் அவர்களை மெத்தடிஸ்ட் சபை கொலை செய்தது. நீங்கள் சால்ட் லேக் என்ற பட்டணத்திற்கு வருவீர்களானால் அங்கே ஒரு மகத்தான பெரிய விளம்பர பலகையில் மெத்தடிஸ்டுகளே உங்களை தான் மார்மன் பாச்சை பூச்சிகளை குறித்து கவனமாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? ஜோசப் ஸ்மித்தை மெத்தடிஸ்ட் சபை சுட்டுக் கொன்றது. புரொட்டஸ்டன்ட்களே, ஆகையினால் கத்தோலிக்கர்களை குறித்து ஓலமிடாதேயுங்கள். கவனியுங்கள், இன்னும் சில நிமிடங்களில் வேதாகமும் கூட அதையே கூறும். பொன்னினாலும் ரத்னங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையிலே பிடித்திருந்தார். அதைதான் குடிக்க கொடுத்துக் கொண்டிருந்தார். பூமியின் ராஜாக்கள் அதை குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதனுக்கு 30 வருடங்களாக வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு ஸ்திரீயின் மேல் தண்ணீரை தெளித்து அவளை மீண்டுமாக கன்னியாக மாற்றி அவளை அந்த இரவு அவளுடைய கணவனுடன் விவாக மஞ்சத்துக்கு அனுப்புவது. இதை விசுவாசிக்க கூடியவர்களால் சகோதரன் ஜாகர்ஸ் அவர்களின் வைட்டமின் மாத்திரையும் விசுவாசிக்க முடியும். அந்த பரிசுத்த தண்ணீரினால் அதை செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்க கூடிய யாராலும் எதையும் விசுவாசிக்க முடியும். அது உண்மை. ஆனால் பூமியின் ராஜாக்கள் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்தார்கள். அதேனென்றால் அவர்கள் ஜீவித்து சமாதானமாக இருப்பதான ஒரு உணர்வை பெறும்படியாக. ஆனால் உன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலோ நீ அழுகி போனவர் என்று அறிந்திருக்கிறாய். உன்னை சுத்திகரிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேண்டியதாயிருக்கிறது. ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், அவள்தான் முதல் ஸ்தாபிக்கப்பட்ட சபையாயிருந்தாள். வேதம் இங்கே பேசுகிறது, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் இருந்தது என்று. இப்பொழுது கவனியுங்கள், நாம் எல்லாரும் ஒப்புக்கொள்வோம், ரோமர்களுடைய சொந்த புத்தகமே, கத்தோலிக்கர்களுடைய சொந்த புத்தகமே அது ரோமாபுரி சபைதான் என்று ஒப்புக்கொள்ளுகிறது. அவர்களுடைய சொந்த புத்தகமே அதை ஒப்புக்கொள்ளுகிறது. குருவானவர்களுக்கு மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டிய அவர்களுடைய புத்தகமாகிய நம்முடைய விசுவாசத்தை பற்றின உண்மைகள் என்ற புத்தகம் என்னிடத்தில் இருக்கிறது. ஒரு கத்தோலிக்க ஸ்திரீ மனமாற்றம் அடைந்தால் அவளுடைய மகன் ஒரு குருவானவனாய் இருந்தான். அவள் அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தாள். அவன் அவளிடத்தில் அதை குறித்து திருப்பி பேசினான். அவள் அதை வாங்கி கொண்டு போக என்னிடம் வந்தாள். நான் அதை அவளிடம் திருப்பி கொடுக்கவில்லை. நான் அதை அத்தாட்சியாக நான் என்ன பேசுகிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்காக வைத்துக் கொண்டேன். நான் எதையாவது கூறினேன் என்றால் நான் அதை அறிந்திருக்க வேண்டும். தேவன் அதற்காக என்னை பொறுப்பாளியாக்குவார். நினைவிருக்கட்டும், அவள் ரகசியம் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டாள். அது கத்தோலிக்க சபை என்று நாம் அறிவோம். ஆனால் கவனியுங்கள், அவள் வேசிகளுக்கு தாயாயிருக்கிறாள். வேசி என்றால் என்ன? அதே காரியம்தான், வேசிதனம், மகாவேசி. இப்பொழுது இந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? அது அவளுடைய தாய். துவக்கத்திலிருந்தே அவர்கள் அப்படியாயிருக்கிறார்கள். அப்படியானால் அதுதான் அந்திகிறிஸ்து என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அது உண்மைதான். அப்படியா அது அந்திகிறிஸ்துவானால் நம்முடைய ஸ்தாபனங்களை குறித்து என்ன? வேசியும் மகாவேசியும் எப்படியும் அரேவாக இருந்தது போன்று விபச்சாரம் செய்தல், வேசிதனம் செய்தல் மனிதனுடைய புத்திசாலித்தனத்தையும் சிந்தையின் காரணமாக தவறான காரியங்களையும் ஏற்றுக்கொள்வதாகும். வைராகமும் கூறுவது போன்று மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கின்றனர். இன்றைக்கு அதைதான் சபை என்று அழைக்கின்றனர். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருந்தது போன்று இஸ்ரவேல் சபையாவதற்கு முன்பாக தேவன் அவர்கள் மேல் ராஜாவாக இருக்க விரும்பினார். அவர் ராஜாவாகத்தான் இருந்தார். அவர்களுக்கு ஒரு நல்ல மனிதனான சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து அவர்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டபொழுது நீங்கள் மற்ற ஜனங்களை போல இருக்க விரும்புகிறீர்கள் என்று அவன் அவர்களுக்கு கூறியிருந்தான். பெலிஸ்தரை போன்று இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். புரோட்டஸ்டன்ட் ஜனங்களிடம் காரியம் அதுதான். போதுமான நன்மையான காரியத்தை அப்படியே இருக்கப்பட மாட்டார்கள். 40 வருடங்களுக்கு முன்னர் பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் இறங்கி வல்லமையானது வெளியே ஊற்றப்பட துவங்கின போது அவர்கள் சத்தமிடவும் நடனமாடவும் அந்நிய பாஷைகளில் பேசவும் துவங்கினர். அதை அப்படியே இருக்க அவர்கள் விடமாட்டார்கள். அவர்கள் அதை ஸ்தாபனம் ஆக்க வேண்டும். பின்னர் அதை தொடர்ந்து ஒன்று வந்தது. அவர்கள் அதை பொது ஆலோசனை சங்கம் என்று அழைத்தனர். அதை தொடர்ந்து இன்னொன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் சிறிது வெளிச்சத்தை உடையதாய் வந்தது. அவர்கள் அதை புதிய விவகாரங்கள் என்று அழைத்தனர். அதை புறம்பாக்கி விட்டார்கள். அதற்கு பின்னர் அவர்கள் ஏசியினுடைய பிஏ அதாவது ஏசு கிறிஸ்துவினுடைய பெந்தேகோஸ்தே கூட்டங்கள் என்னும் ஸ்தாபனம் அவர்களுக்கு உண்டானது. அவர்களுடைய ஒரு சிறிய உராசல் ஏற்பட்டது. அதாவது அவர் வெள்ளை குதிரையின் மேல் வருகிறாரா அல்லது அவர் எப்படி வருகிறார் என்ற உராசல். அவர்கள் இன்னொரு ஸ்தாபனத்தை உண்டாக்கி பிஏ ஆஃப் டபிள்யூ அதாவது உலகத்தின் பெந்தேகோஸ்தே கூட்டங்கள் என்று அழைத்துக் கொண்டனர். ஓ என்ன என்ன. பின்னர் அதை தொடர்ந்து இன்னொன்று வந்தது, தேவனுடைய சபை. பின்னர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் அவர்களுக்குள் பிளவு கண்டு மீண்டும் ஸ்தாபனமாக்கி கொண்டனர். நீங்கள் அதை ஒவ்வொரு முறை செய்யும் போதும் நீங்கள் தேவனுடைய சித்தத்தில் இருந்து விலகி போகிறீர்கள். ஒரு அந்திகரிஸ்துவின் ஆவி தேவனுடைய சபையானது சுயாதீனமாக இருக்கிறது. தேவனுடைய சபையானது எந்த வரம்புகளாலும் கட்டப்பட்டு இருக்கவில்லை. ஏனென்றால் ஒரு கடலில் இருந்து மறுகடல் வரைக்குமாய் தேவனுடையதாய் இருக்கிறது. கீழுள்ள பூமியின் மேல் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு சொந்தமானவன். அவன் கத்தோலிக்க புரொட்டஸ்டன்டோ அல்லது அவன் எதுவாக இருந்தாலும் சரி, உத்தமமான இருதயத்தாரைத்தான் தேவன் தேடுகிறார். அவரை விசுவாசித்து நாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம். அதுதான் சபை. சபையானது ஒரு ஸ்தாபனம் அல்ல என்பதை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். ஸ்தாபனத்தை நீங்கள் ஒவ்வொரு முறை காணும் போதும் அந்தி கிறிஸ்து என்று அதன் மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைவிருக்கட்டும். இங்கே அது வேதத்தில் இருக்கிறது. அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்று நான் அறிந்துள்ளபடியாய் அது அவ்வளவு தெளிவாயிருக்கிறது. ஸ்தாபனங்களைச் சேர்ந்த அநேகனுடைய நண்பர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றனர். நான் உங்களை அன்றி கிறிஸ்து என்று கூறவில்லை. நான் உங்களை அவ்விடமாய் அழைக்கிறதில்லை. ஆனால் அந்த முழு காரியத்துக்கும் பின்னால் பார்த்தால் நீங்கள் அந்த விடமாக எதையாவது வைத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களை பிரசங்கிக்க கூட அனுமதிக்க மாட்டார்கள் என்று பிசாசு அதை முறுக்கிவிட்டிருக்கிறான் போன்று தோன்றுகிறது. அதே காரியத்தை தான் இந்த உலகம் உடையதாக இருக்கிறது. ஒரு தேசம் இல்லாமல் உங்களால் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. எங்கேயாவது உங்களுக்கு ஒரு தேசம் உண்டாயிருக்க வேண்டும். ஒன்று நீ ஒரு அமெரிக்கனோ ஜெர்மானியனோ அல்லது ஏதோ காரியமாக இருக்க வேண்டும். பாருங்கள், இதெல்லாம் சுற்றிலுமாக முறுக்கிவிடப்பட்டிருக்கிறது. எனவே உண்மையாக ஒரு உண்மையான மறுபடியுமாக பிறந்த கிறிஸ்தவன் ஏறக்குறைய ஒரு அலைந்து திரிகிறவனாய் இருக்கிறான். உலகத்தின் பார்வையில் அவன் ஒரு கொள்கையை கைவிட்டவன் போல் இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பார்வையிலோ அவன் விலையேறு பெற்றவனாயிருக்கிறான். எபிரேயர் 11 சென்று எப்படியாய் அந்த விசுவாச வீரர்கள் இருந்தார்கள் என்று நமக்கு நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். எப்படியாய் ஆபிரகாம் வெளியேறி தன்னை அந்நியனும் பரதேசியும் என்று அழைத்துக் கொண்டு உலகமே தன்னுடைய வீடு என்று கூறிக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்தை தேடிக்கொண்டிருந்தார். நாம் மட்டும் கிறிஸ்துவுக்குள் மறுத்தவர்களாய் ஆபிரகாமின் வித்தை எடுத்துக் கொண்டவர்களாய் வாக்குத்தத்தை கொண்டு அவருக்கு சுதந்திர வாழிகளாய் இருப்போமானால் அது நம்மை என்னவாக ஆக்குகிறது? அந்நியர்களும் பரதேசிகளுமாய் ஆக்குகிறது. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியேறி வந்தபோது அங்கே மோவாப் இருந்தது. அது மகத்தான ஸ்தாபிக்கப்பட்ட தேசமாய் இருந்தது. அங்கே ஏசாவும் இருந்தான். மகத்தான ஸ்தாபிக்கப்பட்ட தேசம் இங்கே இஸ்ரவேல் ஸ்தாபிக்கப்படாததாய் தேசமாய் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இரு சாராருமே அடிப்படையான வார்த்தையில் இருந்தவர்கள். நினைவிருக்கட்டும், தேவனுடைய தேவைகளாக இஸ்ரவேல் செலுத்தின அதே பலிகளை பாலாமும் செலுத்தினான். 7 சுத்தமான பலிகள், 7 ஆட்டுக்கடாக்கள் வந்து கொண்டிருக்கின்ற நீதியான ஒருவருக்கு எடுத்துக்காட்டாக அடிப்படையாக பார்க்கும் போது இருவருமே சரியாகத்தான் இருந்தனர். அடிப்படை தத்துவத்தின்படியாக பார்த்தால் அப்படியே இருந்தனர். ஆனால் பாலாம் அங்கே என்ன காண தவறி போனான்? தாபரமாய் அல்லாத கூட்டமான அவர்கள் மத்தியில் உள்ள இயற்கைக்கு மேம்பட்டதை அவன் காண தவறி போனான். செல்வதற்கு ஏதும் ஸ்தலம் இல்லாமல் அவர்கள் அலைந்து திரிகளாய் இருந்தனர். ஆனால் அவர்களோ எங்கேயோ செல்வதற்கான அவர்களுடைய பாதையில் இருந்தனர். அதே விதமாகத்தான் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது இன்றைக்கு இருக்கிறது. உலகத்தை பொறுத்த மட்டில் அது ஸ்தாபனமாய் அல்லாததாய் இருக்கிறது. ஆனால் அதுவோ ஒன்றாக சேர்ந்து கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்தாபன கட்டுகளால் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலும் ஆவியினாலும் அன்பின் கட்டுகளாலும் கட்டப்பட்டிருக்கிறது. ஒருமனப்பட்டிருந்தாலும் அவர்களால் ஒருமித்து நடக்க முடியாது என்பதை அவர்கள் கண்டும் அந்த மெத்தடிஸ்டுகளும் பாப்டிஸ்டுகளும் ஒருவரை ஒருவர் முதுகில் தட்டி கொடுத்துக் கொண்டு என் விலையேறு பெற்ற சகோதரனே என்று கூறும்படியாக செய்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா என்று கேட்டால் நான் ஒரு பாப்டிஸ்ட் என்று கூறுகிறார்கள். அது கேள்விக்கு பதிலையே அளிக்கவில்லை. நான் ஒரு கிறிஸ்தவனா, நான் ஒரு பெந்தேகோஸ்தாச்சே, அது கேள்விக்கு பதிலே அளிக்கவில்லை. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் நீங்கள் மறுபடியுமாய் பிறந்த ஒரு சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கண்கள் உலகத்தின் காரியங்களின் பேரில் அல்ல, ஆனால் பரலோகத்தின் காரியங்களின் பேரில் இருக்கிறது. நீங்கள் சபைக்குள்ளாக இருக்கும் போது அது அப்படியாயிருக்கும். அதுதான் சபையாகும். அது ஒரு ஸ்தாபனம் அல்ல. அது ஒருபோதும் ஒரு ஸ்தாபனமாக இருக்க முடியாது. நான் கூறுவதை ஒரு தஸ்தாவேஜாக வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது ஒருபோதும் எந்த குழுவையும் சார்ந்ததாக இருக்க முடியாது. அது ஒரு புரிந்து கொள்ள முடியாது சரீரமாய் பரிசுத்த ஆவியாய் இருக்கும். நமக்கு நேரம் இருக்குமானால் இன்னும் கொஞ்சம் கடித்து நான் அதை குறித்து பார்ப்பேன். இப்பொழுது சபை என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டீர்கள். சபை என்றால் வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம், மேசியாவின் ராஜ்யத்தின் ராஜாவினால் மட்டும் ஆளப்படுகின்ற ஒரு வெளியே அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்ற அர்த்தமாகும். ஒரு அற்புதமா இல்லையா? நான் அதை நேசிக்கிறேன். இன்றைக்கு நான் அதை வாசித்த போது அது மேசியாவின் சாம்ராஜ்யத்தின் ராஜ்யம் என்று கூறப்பட்டிருந்தது. அந்த எழுத்தாளன் அதை மேசியாவின் சாம்ராஜ்யம் என்று எழுதியிருந்தான். ஜீவிக்கின்ற தேவனுடைய சபை எப்பொழுதாவது ஸ்தாபனமாக்கப்பட்டது என்பது போன்றது ஒரு காரியமே அங்கு இல்லை. இன்னொன்றின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளும்படியாக ஏதோ காரியத்தை பொருத்தி கொண்டு உள்ளாக ஏற்றுக்கொண்டதுதான் ஒரு ஸ்தாபனமாகும் என்றும் கூட அந்த எழுத்தாளன் எழுதியிருந்தான். உண்மையான காரியத்தின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளும்படியாக இந்த தவறான உபதேசங்கள் எல்லாம் சரியாக அந்த விதமாகத்தான் உள்ளே கொண்டு வரப்பட்டன. அக்காரணத்தினால்தான் அந்த ஸ்திரீ அவளுடைய அசுத்தமும் அருவறுப்புகளும் கொண்டதான அந்த பாத்திரத்தை அவளுடைய கரத்தில் வைத்திருந்தாள். இப்பொழுது நீங்களே பாருங்கள், நான் சொல்லவில்லை கத்தோலிக்க அல்லது யாத்திரிக பரிசுத்தர் அல்லது நசரேயர்கள் அல்லது பாப்டிஸ்டுகள் அல்லது மெத்தடிஸ்டுகள் இவர்களை போன்றே பெண்டே கோஸ்துகளும் அவ்வளவு குற்றவாளிகளாய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த எல்லா ஸ்தாபன சபைகளிலும் தேவன் பிள்ளைகளை உடையவராய் இருக்கிறார். இந்த புரிந்து கொள்ள முடியாத ராஜ்யத்தை அவர்கள் சேர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது காத்துக் கொண்டிருப்பதெல்லாம் அந்த ஏதோ காரியம் சம்பவிக்க அதை காண வேண்டும். அது அவர்களுடைய இருதயத்தை அதற்குள் இழுத்துக் கொள்ளும். அவர்கள் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் அவர்களை வெளியே இழுத்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டு கர்த்தருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கார் என்பதை இன்று இரவு நான் அறிந்து கொண்டதினால் அவ்வளவு மகிழ்ச்சி அவர்கள் அதை கடைசி நாட்களில் செய்வார்கள் என்று வேதம் கூறியிருக்கிறது. அது முற்றிலும் சரியே. அவர்கள் உண்மையான தேவனுடைய வார்த்தையை கிழக்கிலிருந்து மேற்காகவும் வடக்கிலிருந்து தெற்காகவும் தேடிக்கொண்டு வருவார்கள். அப்பத்திற்கும் தண்ணீருக்குமான பஞ்சம் அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கான பஞ்சம் என்று கூறுகிறது. வந்து இதை சேர்த்துக் கொள்ள வேண்டும், வந்து அதை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் சேர்ந்து கொள்ள அங்கே ஒன்றும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் சேர்ந்து கொள்ளும்படியாக அங்கே ஒரு காரியமும் இல்லை. அதை சபைக்குள்ளாக பிறக்கின்ற ஒரு அனுபவமே அல்லாமல் அதற்குள்ளாக சேர்ந்து கொள்வதல்ல. இப்போது ஒரு நிமிஷத்தில் நான் இன்னும் சற்று அதிகமாக அதற்குள்ளாக போகிறேன். நான் இன்னமும் சில வேத வாக்கியங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய இரண்டாவது கருத்துக்கு சென்று அது எல்லாவற்றின் ஊடாகவும் அதனால் செல்ல நாம் முயற்சிப்போம். இந்த புரிந்து கொள்ள முடியாத சரீரத்தை யார் தூக்கி நிறுத்தினது? யார் அதை துவங்கியது? இயேசு கிறிஸ்து. இந்த புரிந்து கொள்ள முடியாத சரீரத்துக்கு அவரே தலையாயிருக்கிறார். அவர் அதன் மேல் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளாக அவருடைய சொந்த சித்தத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பேராயருடைய கட்டுக்குள்ளாக அல்ல, ஒரு சபை வாரியத்தின் கட்டுக்குள்ளாக அல்ல, ஆனால் ஒரு ராஜாவின் கட்டுக்குள்ளாக. அது மேசியாதாமே அவருடைய சொந்த ஆதிக்கத்துக்குள்ளாக கிரியை செய்கின்றதாயிருக்கிறது. அது எப்பொழுது துவங்கினது? பெந்தேகோஸ்தின் போது. பெந்தேகோஸ்தே தாபனம் அல்ல, பெந்தேகோஸ்தே அனுபவம். அதாவது அது உன்னிடத்தில் துவங்கும் பொழுது அதனுடைய வருகை குறித்து அவர் பேசியிருக்கிறார். என்ன சம்பவிக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது வந்து கொண்டிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். இப்பொழுது நம்மால் கூடுமானால் நாம் லூக்கா 24:49 வசனத்துக்கு திருப்புவோமாக. இங்கே நாம் காணலாம் சில வசனங்களை வாசிக்க துவங்குவோம். அதனால் இதை குறித்துக் கொள்ளுகிற இந்த ஜனங்கள் இதை குறித்துக் கொள்ளலாம். லூக்கா 24:49 அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சபையை, வந்து கொண்டிருக்கின்ற ஒரு ராஜ்யத்தை அவர் வாக்களித்திருக்கிறார். இப்பொழுது நேராக அப்போஸ்தலர் 1:8 திருப்புங்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் மத்தேயு 16:18 இந்த கல்லின் மேல் அவருடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்று கூறியிருக்கிறார். நான் இந்த பொருளின் பேரில் பேச தொடர்ந்து போகையில் இன்னும் சில நிமிஷங்களில் நாம் அதை பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சாட்சிகளின் வருகின்றதான ஒரு ராஜ்யம், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சிகள், அவருடைய வல்லமையின் சாட்சிகள், அவர் ஜீவனோர் இருக்கிறார் என்பதின் சாட்சிகள். நீங்கள் என்னுடைய சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 1:8 மட்டுமல்லாமல் எபேசியர் 1:22 கூட நாம் காண்கிறோம். குறித்துக் கொள்ளுகிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ள அதிகம் இருக்கின்றது. பதிய வைக்க நீங்கள் அதை புரிந்து கொண்ட நிச்சயத்தை உடையவளாய் இருக்க. சரி, எபேசியர் 22:22 எல்லாவற்றையும் அவருடைய அது கிறிஸ்துவானவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இந்த சபையை யார் ஏற்படுத்தியது? இயேசு கிறிஸ்து. பேராயர் அல்ல, குழுவான மனிதனாலும் அல்ல, கோப்பினாலும் அல்ல, மனிதனான வல்லமையினாலும் அல்ல, அல்லவே அல்ல. ஆனால் வல்லமையில் வருகின்றது, அவருடைய ராஜ்யமாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசியிருக்கிறார். மத்தேயு 16 அதிகாரம், இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு ஒரு சில நாட்களுக்கு பின்னர் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இக்காலத்திலே யார் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பேன் என்று யூதர்கள் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல, ஆனால் நீங்கள் பலனடைவீர்கள். அப்போஸ்தலர் 1, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். நீங்கள் ஒரு பேராயர் ஆன பின்பு, நீங்கள் ஒரு பிரசங்கியார் ஆன பின்பு, நீங்கள் ஒரு போப்பானவர் ஆன பின்பு, நீங்கள் ஒரு குருவானவரான ஆன பின்பு நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள் என்றல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். அந்த சாட்சியை தான் தேவன் நோக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்னர் ஒரு சாட்சி, நான் ஒரு பேராயர் என்று ஒரு சாட்சி அல்ல, நான் ஒரு போதகன் என்று ஒரு சாட்சி அல்ல, ஆனால் இதை பற்றின ஒரு சாட்சி, உயிர்த்தெழுந்த ராஜாவை பற்றின ஒரு சாட்சியை. அதுதான் ஜீவிக்கின்ற தேவனுடைய உண்மையான சபையாக இருக்கிறது. சரி, கொலோசேயர் 1:17-18 கூட இதை நாம் பார்க்கையில் அதையும் வாசிப்போமாக. கொலோசேயர்
1:17,
அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இந்த சபைக்கு தலையானவர் யார்? இயேசு கிறிஸ்து. இது என்ன ராஜ்யம்? மேசியாவின் ராஜ்யம். சபை ஒரு ஸ்தாபனம் அல்ல, ஒரு சபை, ஒரு புரிந்து கொள்ள முடியாத சரீரம். அதற்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார். ஓ, நான் அதை விரும்புகிறேன். ஆவிக்குள்ளாக நடப்பது, ராஜாவுக்கு கீழ்ப்படிவது, உலகத்துக்கு பைத்தியமாய் இருப்பது, தேவனுடைய பார்வையில் விலையேறு பெற்றதாக இருப்பது, ஆவியில் நடந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு நகைக்கப்பட்டு பரிகாசம் செய்யப்பட்டிருப்பார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்தி வீட்டு எஜமானையே பெயெல்செபூல் என்று அழைத்தார்கள் என்றால் அவருடைய சீஷர்களை இன்னும் எவ்வளவு அதிகமாய் பேசுவார்கள். ஆனால் நீங்களோ ஆவியில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், உலகத்தின் காரியங்களுக்கு பொறுமுறுக்கு காட்டுகிறீர்கள், எந்த சங்கிலிகளாலும் கட்டப்படாதிருக்கிறீர்கள். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆமேன். அதுதான் ஜீவிக்கிற தேவனுடைய சபையா இருக்கிறது. அதை ஏற்படுத்தியவர் அவரே. இப்பொழுது அப்போஸ்தலர் 1:8 நாம் சாட்சிகளை காண்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று அவர் கூறினார். சபை என்பது என்ன? புரிந்து கொள்ள முடியாத கிறிஸ்துவின் சரீரம். அதை யார் அமைத்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே. அதென்றும் ரோமாபுரியில் அமைக்கப்படவில்லை, ஜான் வெஸ்லியால் இங்கிலாந்திலும் அமைக்கப்படவில்லை, அது கால்வினாலும் அமைக்கப்படவில்லை, அல்லது பாப்டிஸ்ட் ஜான் ஸ்மித்தினால் அமெரிக்காவிலும் அமைக்கப்படவில்லை, பெண்டெகோஸ்துகளினால் கலிபோர்னியாவிலும் அமைக்கப்படவில்லை. அது மேசியாவின் ராஜ்யத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினால் அமைக்கப்பட்டது. அவரால் தானே அது அமைக்கப்பட்டது. அவரை உள்ளே அனுமதிக்கின்ற ஜனங்கள், நான் அவரை ரட்சகராய் இருக்கவே அனுமதிக்கிறேன், ஆனால் அவரை ஆண்டவராய் இருக்க அனுமதிக்க மறுக்கிறார்கள். ஆண்டவர் என்பதற்கு உரிமையாளர், ஆளுபவர் என்று அர்த்தம். ஆண்டவரே, என்னுள்ளத்தில் வந்து என்னை நரகத்துக்கு தப்புவியும், ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறாதேயும். அதுதான் நம்முடைய ஜனங்களின் மனப்பான்மையாய் இருக்கிறது. அதுதான் காரணம் போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினால் இருந்திருக்கிறது என்று வேதாகமம் கூறுவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. வாந்தி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியும். நாய் தான் கக்கினதற்கு திரும்பும். முதல் முறையிலே இந்த ஸ்தாபனங்கள் கிரிய செய்யவில்லை என்றால் தேவன் அவைகளை வெளியே வாந்தி பண்ண வேண்டியதாக இருந்தது. அவரிடத்துக்கு திரும்பி போவதென்றால் உங்களை மீண்டுமாக வாந்தி பண்ண வைப்பார்கள். நீங்கள் அனலாயாவது அல்லது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீங்கள் வெறுவெறுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயிலின்றி வாந்தி பண்ணி போடுவேன் என்று அவர் கூறினார். நீங்கள் தேவனுக்கு வயிற்றில் குமட்டலாக இருக்கிறீர்கள், அவர் வெளியே வாந்தி பண்ணி போடுகிறார். ஒரு சாபனம் விழுந்து போய் மீண்டும் எழும்பிற்று என்பதை எனக்கு கூறுங்கள். இன்று விடுமா எப்பொழுதாவது சம்பவித்தது என்று எனக்கு சரித்திர ரீதியாக காட்டுங்கள். ஒரு மனிதன் ஒரு ஊழியத்தோடு எழும்புவான், தேவன் அந்த மனிதனை ஆசீர்வதிப்பார். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவன் அப்படியே திரும்பி ஜனங்கள் மத்தியில் சென்று அதை கொண்டு ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்குவான். அது அதனை அங்கேயே கொன்று போடும். சரித்திரங்களின் ஊடாக பாருங்கள். அவிடமாய் மீண்டுமாய் எழுதி வந்த ஒன்றை எனக்கு காட்டுங்கள். ஒன்று கூட கிடையாது. ஏனென்றால் அது ஜனங்கள் மத்தியில் உள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவியாயிருக்கிறது. மோசேயும் மற்றவரையும் போன்று அவர்களாகவே செய்யக்கூடிய ஏதாவது காரியம் அவர்களுக்கு தேவையாயிருந்தது. கர்த்தாவே, இந்தவரிடம் எங்களுக்கு இத்தனை அங்கத்தினர்கள் கிடைத்தார்கள், உங்களுக்கு எத்தனை அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள் என்பது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணும்? மனிதனுடைய ஆவியினால் அல்லது மனிதனுடைய புத்தி சாதியத்தினால் பிறந்தவர்களை அல்ல, மனிதனுடைய சித்தத்தின்படியாய் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தின்படியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிறந்த கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்களையே நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விசுவாசம் ஞானத்தின் மீதோ அல்லது மனிதனுடைய வார்த்தைகளின் மந்திரத்தின் மீதோ சார்ந்திராமல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையின் மேல் சார்ந்திருக்கும்படியாக நான் மனித ஞானத்தோடு உங்களிடம் வரவில்லை, நான் உங்களிடத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு வந்தேன் என்று பவுல் கூறினான். அதற்குள்ளாகத்தான் அவர் வந்தார். நாங்கள் அதே காரியத்தை செய்ய தேவனே எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுது ஒவ்வொன்றின் மேலும் நாம் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியதில்லை. இப்பொழுது இந்த சபைக்கான செய்தி என்ன என்று நான் கண்டறிய விரும்புகிறேன். இந்த சபையானது போதிக்க வேண்டியது என்ன, அதனுடைய செய்தி என்ன? என்னால் சிந்திக்கக்கூடிய முதலாவது செய்தி, இந்த புரிந்து கொள்ள முடியாத சரீரமாகிய சபையானது போதிக்க வேண்டியது மனம் திரும்புதலாகும். ஒரு நிமிடம் லூக்கா 24 நாம் திருப்புவோம். லூக்கா 24 அதிகாரம். இந்த சபையானது முதலாவதாக செய்ய வேண்டிய காரியம் மனம் திரும்புதலாகும். அது மனம் திரும்புதலை போதிக்கும். இப்பொழுது இயேசுவானவர் போவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார். இதுதான் கடைசி அதிகாரம். அப்பொழுது அவர் போவதற்கு ஆயத்தப்படுகிறார். லூக்கா 24:46. நாம் 46 துவங்குவோம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். ஓ, இது உங்களுக்குள்ளாக கூற வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு சில நிமிஷங்களில் நான் ஏதோ காரியத்துக்கு வருகிறேன். அதாவது பாவ மன்னிப்பு என்பதற்கு தேவன் பட்சமாய் மனம் திரும்புவதும் பாவங்கள் நீக்கப்படுவதும் எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலேயே பிரசங்கிக்கப்பட வேண்டும். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள்.
The witness of the message. Repentance and remission of sins.
Amen.
Must be preached to all nations. It will begin at Jerusalem.
Amen.
Yeah. Oh, glory. Where did organization start from? Jerusalem? No, sir, from Rome.
Amen.
What started at Jerusalem? The baptism of the Holy Ghost.
Amen.
The baptism in Jesus' name for remission of sins.
Amen.
Repentance towards God. That began at Jerusalem and has to go to all nations.
பாடுபடவும் என்று வேதவாக்கியம் கூறுகிறது. இவரை பற்றிதான் தீர்க்கதரிசிகள் பேசினார்கள். இந்த முழு வேதாகமுமே சுற்றி கொண்டிருப்பதும் இவரை தான், பற்றி கொண்டிருப்பதும் இவரை தான். என்ன போதிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும். என்ன செய்தாக வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இப்பொழுது ஸ்தாபனம் ரோமாபுரியில் துவங்கினது. சபை ஸ்தாபனமானது ரோமாபுரியில் துவங்கினது. அங்கிருந்து ஜெர்மனியில் மார்ட்டின் லூத்தருக்கு வந்தது. அங்கிருந்து இங்கிலாந்தில் வெஸ்லிக்கு வந்தது. அங்கிருந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஜான் ஸ்மித்துக்கு வந்தது. கலிபோர்னியாவில் பெண்டேகோஸ்துக்கு வந்தது. ஆனால் சபையோ எருசலேமில் துவங்கியது. தேவன் பட்சத்தில் உண்டாகும் மனதிரும்புதலும் பாவ மன்னிப்புக்கான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலான ஞானஸ்தானமும் எருசலேமில் துவங்கியது பட வேண்டும் என்று அவர் கூறினார். அங்கே அது சென்று அடையும் என்று அவர் கூறவில்லை. அது துவங்க வேண்டும், உலகமெல்லாம் சென்றாக வேண்டும், அது பிரசங்கித்தாக வேண்டும். ஆனால் அங்கேயோ மிக சிறியதே இருக்கிறது. ஆனால் அதுதான் அவர் சொன்னார். அதனுடைய செய்தி அதுதான் சபையினுடைய செய்தி. அதை போதிக்கின்ற சபையை நீங்கள் எனக்கு காட்டுங்கள். அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு காட்டுங்கள். உங்களால் அதை காட்ட முடியாது. இப்பொழுது இரண்டாவது செய்தி, இயேசு ராஜாவாக இருக்கிறார். இயேசுவானவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் என்றென்றைக்குமா ஜீவனோடு இருக்கிறார். மத்தேயு 28:20 இயேசுவானவர் ராஜாவாக இருக்கிறார் என்றென்றைக்குமாய் சபையானது அதைதான் போதிக்க வேண்டும். மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பாரு என்றும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அது சரிதானே. எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதுதான் சபையின் செய்தியாய் இருக்கிறது. அவருடைய கிரியையை செய்து கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதல் நிரூபித்துக் கொண்டு சாட்சிகள் கொடுத்துக் கொண்டும் இருப்பதேயாகும். இப்பொழுது அப்போஸ்தலர் 5:32 அவர்களுக்கு அது இருந்ததா அல்லது இல்லையா என்று நாம் அங்கே காணலாம். திருப்பகையில் அப்போஸ்தலர் 5:32 இந்த சங்கடிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அவர் சாட்சியாய் அறிவிக்கப்பட வேண்டியவராயிருக்கிறார். யோவான் 14:12 சபை என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் போதிக்கின்றார். யோவான் 14:12 அது என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். எனவே யோவான் 14:12 நாம் வாசித்து அதிகாரப்பூர்வமாக்குவோம். சரி, யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அதுதான் சபையின் செய்தி. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் சபைக்குள் ஜீவித்துக் கொண்டு மரித்தோரிலிருந்து எழுந்து சபையின் ராஜாவாக இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அதே கிரியைகளை செய்து கொண்டு இயேசுவானவர் செய்த அதே காரியங்களை செய்து கொண்டு இருத்தல், அதுதான் சபையின் செய்தியாக இருக்கிறது. சபையானது அதை போதிக்கவில்லை என்றால் அது ஏதோ தவறான வேத சாஸ்திரத்தை போதிக்கின்றது. அதை பிரசங்கிக்கும்படியாய்த்தானே இயேசுவானவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். வேறு என்னவா இருக்க முடியும்? நாம் எப்படி அறிய முடியும்? சரி, நான் ஒரு விசுவாசி என்று இந்த ஜனங்கள் கூறுகிறார்கள். விசுவாசிகளுக்கு சபைக்கு அவர் கொடுத்த கடைசி கட்டளை என்னவென்று பார்ப்போம். மார்க் 16:16 எடுங்கள். சபைக்கு அவர் கொடுத்த கடைசி கட்டளை என்னவென்று பார்ப்போம். அப்பொழுது நாம் அதை பின்பற்றுகிறோமா இல்லையா என்பதை பார்க்கலாம். மத்தேயு 16:14 முதல் அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி இதோ இருக்கிறது. அவர் இப்பொழுது சபைக்கு கொடுத்த கட்டளை, கடைசி கட்டளை. நம்மையே நாம் சோதித்து பார்ப்போம். நாம் விசுவாசிகள் தானா அல்லது நாம் இந்த சபையில் இருக்கிறோமா அல்லது இல்லையா என்று. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். யாரோ அவரை கண்டிருக்கிறார்கள், யாரோ அதை குறித்து அவர்களிடம் கூற முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள், அவர்களோ அதை விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கு காரியம் அதேவிடமாக இல்லையா? அவர் ஜீவிக்கிறார் என்று நாம் அறிவோம். நமக்குள்ளே அவருடைய ஆவியின் சாட்சி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான குழுமையுள்ளோர் மேல் அசைவாடி அவர் இந்த உலகத்தில் இருந்த போது செய்தது போலவே இருதயத்தின் சிந்தனைகளை வகையறுத்து கூறின அவருடைய வல்லமையை நாம் கண்டோம். வேதம் கூறினது போன்று தேவனுடைய வார்த்தை, அவர்தான் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே வாசம் பண்ணினார். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கிறிஸ்து, நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார். அவரது செய்கிறது பாருங்கள், அவரது செய்கிறது எத்தனை பேர்கள் கண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அவரது செய்கிறார் என்று நாம் அறிவோம். அவர் இங்கே ஜீவிக்கிறார், அவர் நம்முடைய இருதயங்களில் ஜீவிக்கிறார். அவர்களதை விசுவாசிப்பதில்லை, அப்பொழுதும் அவர்களதை விசுவாசிக்கவில்லை, இப்பொழுதும் அவர்களதை விசுவாசிப்பதில்லை. அவர் மறித்தார், அது அதை தீர்த்து விட்டது. நமக்கு ஏதோ விதமான சரித்திர பிரகாரமான காரியம் இருக்கிறது. அதாவது யாரோ ஒருவன் சில வருஷங்களுக்கு முன்பு எழும்பி ஒரு சபையில் ஸ்தாபித்து சபை பிரமாணங்களை எழுதினான். அதைதான் நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். அது அஞ்ஞானம், சரியா? அதற்கு ஏறு சத்தியம் கிடையாது. ஓ, நான் சத்தியம் என்று கூறவில்லை. அந்த மனிதன் ஒரு காலத்தில் செய்திருக்கலாம், அந்த மனிதன் ஒரு கால் அவ்வளவு உத்தமமாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அந்த விதமாக அவருடைய சபையை கட்டுப்படுத்தவில்லை. அவர் அதை அந்த விதமாய் ஒருபோதும் விரும்பினதும் இல்லை. அவர்கள் ராஜா வேண்டும் என்று கேட்ட போது சாமுவேல் அவர்களை அழைத்து இதை கூறினான். நான் உங்களை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். நான் எப்பொழுதாவது சொல்லி தவறி போயிருக்கிறேனா? உங்கள் பணத்தை ஏதாவது நான் கேட்டிருக்கிறேனா? சரியானது அல்லாத ஏதாவது காரியத்தை நான் உங்களிடத்தில் கர்த்தருடைய நாமத்தில் கூறியிருக்கிறேனா? உங்களுக்கு ஒரு ராஜா இருப்பதை தேவன் விரும்பவில்லை. அவர் உங்களுக்கு ராஜாவாக இருக்க விரும்புகிறார் என்று கூறினான். அவர்கள் அதற்கு, ஓ சாமுவேலே, நீர் கூறுவது நிச்சயமாக உண்மை. நீர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. நீர் சத்தியம் அல்லாத ஒன்றையும் ஒருபோதும் கூறினதில்லை. நீர் எங்களிடம் பணத்திற்கு கெஞ்சினதில்லை. அந்த காரியங்கள் எல்லாம் உண்மை. ஆனால் நாங்கள் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்றார்கள். சாமுவேல் அதற்கு, அது உங்களுக்கு இருதய வேதனையும் தொல்லைகளையும் கொடுக்க போகிறது. அவன் உங்களுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் எடுத்துக் கொள்வான். அவன் செய்ய போகின்ற காரியங்களில் அவன் அவர்களை கெடுத்து போடுவான். அவன் அதை செய்வான் என்று கூறினான். அவன் அப்படி செய்தான். ஆனால் அப்படி இருந்தும் அவர்களுக்கு ஒரு ராஜா தேவையாயிருந்தது. அந்த விதமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் செய்கிறார்கள். ஓ, ஏதாவது ஒரு விதமான பெயர் நம்மோடு சேர்க்கப்பட்டிருந்தாக வேண்டும். ஜனங்கள் நம்மை பார்த்து கேட்கும் போது அவர்களிடத்தில் நாங்கள் மெத்தடிஸ்ட் பேப்டிஸ்ட் என்பது போன்று நாம் சொல்லியாக வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுங்கள். அது சரியே, கிறிஸ்துவை போன்று. அவர் மரித்தோல் இருந்து எழுந்த பிறகு அவர்கள் அதை நம்பவில்லை. பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த மகத்தான கட்டளையை கவனியுங்கள். உலகத்தின் எவ்வளவு பாகம்? ஓ, நான் நினைத்தேன் எருசலேம் மட்டும்தான் என்று யாரோ சொன்னார்கள். இந்த அடையாளங்கள் எருசலேமுக்கு மட்டும்தான் சென்றது. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் என்றால் என்னவென்று தெரியும். வசனம் அல்ல, சுவிசேஷம் எங்களிடத்தில் வார்த்தையோடு மாத்திரம் வரவில்லை, ஆனால் வல்லமையோடும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுதலோடும் வந்தது என்று பவுல் கூறுகிறார். எதை செய்வேன் என்று வார்த்தை கூறுகிறதோ அந்த கிரியை செய்ய வைக்கின்ற தேவனுடைய வல்லமைதான் சுவிசேஷமாகும். உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். வெள்ளையர்களுக்கு மட்டும் அல்லது பழுப்பு நிறுத்தவர்களுக்கு, மஞ்சள் நிறுத்தவர்களுக்கு, கருத்தவர்களுக்கு மட்டும் பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றால் சர்வ சிருஷ்டிக்கும். ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும், அதனுடைய அர்த்தம் அதுதான் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஒரு நாள் தேவன் ஒரு எருதை தோல்வியுறச் செய்ததை நான் கண்டேன். தேனீக்கள் கொட்டாதபடி அவர் செய்ததை நான் கண்டேன். இரவு முழுவதுமாக மறித்து கிடந்த ஒரு ஒப்புசம் என்று அழைக்கப்படும் பிராணியை உயிரோடு அவர் எழுப்பினதை நான் கண்டேன். சர்வ சிருஷ்டிக்கும், நீங்கள் கேட்கின்ற எதன் மேலும் சுவிசேஷமானது கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது. சகோதரன் பிரணாம், அது தவறு என்று நீங்கள் கூறுகிறீர்களா? அது தவறு இல்லை. இயேசுவானவர் அந்த மரத்தை பார்த்து, நீ சபிக்கப்பட்டிருப்பாய், இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் தனியை புசியாதிருக்க கடமன் என்றார். சுவிசேஷமானது அந்த மரத்துக்கு பிரசங்கிக்கப்பட்டாயிற்று. ஆமேன். இப்பொழுதே நான் பக்தி பரவசம் அடைகிறேன். சர்வ சிருஷ்டிக்கும், ஆமேன். எது எதற்கு பிரசங்கிக்க வேண்டும்? சர்வ சிருஷ்டிக்கும். நமக்கு மட்டும் இந்த காரியங்களுக்கு நேரம் இருந்தால் எப்படியாயிருக்கும்? இப்பொழுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஓ, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். அருமையானது, நல்லது, சரி. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஓ, நான் சந்தோஷமாயிருக்கிறேன், நான் ஒரு விசுவாசியாயிருக்கிறேன். ஒரு நிமிஷம் போறும். ஆங்கிலத்தில் மட்டும் என்ற வார்த்தை இருக்கிறது. அது ஒரு இணைச்சொல். இரண்டு வாக்கியங்களை அது ஒன்றாக இணைக்கிறது. இந்த அடையாளங்கள், ஓ, உங்களுக்கு அடையாளத்தில் நம்பிக்கை இல்லை என்று நான் நினைத்தேன். அது இயேசுவானவருடைய சொந்த வார்த்தைகள். அதை அவரோடு விவாதியுங்கள். இந்த அடையாளங்கள் பின்தொடரும், தொடரலாம், சில சமயங்களில் செய்வார்கள் என்பதல்ல. விசுவாசிக்கிறவர்களை அவைகள் பின்தொடரும். இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா அல்லது இல்லையா என்று பார்க்க போகிறோம். உங்களுடைய ஸ்தாபனம் அதை விசுவாசிக்கிறதா அல்லது இல்லையா என்று பார்க்க போகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லலாம். இந்த அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும் என்று இயேசு சொன்னார். அவர்கள் ஏன் அந்த அடையாளங்களை மறுக்கிறார்கள்? விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். எவ்வளவு? என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். தெய்வீக சுகத்தில் விசுவாசம் இல்லாத உங்களை தான், சபைகளாகிய உங்களை தான். இது ஒரு நாடாவில் பதிவு செய்யப்படுகிறது. உங்களுக்கு புரிகின்றதா? நான் உங்களிடத்தில் மட்டும் பேசிக் கொண்டிருக்கவில்லை, வேறு யாரோ இதை கேட்கவும் போகிறார்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உண்டு, கட்டளையில் விசுவாசம் உண்டு. சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு உங்களுடைய சபை கட்டளை பெற்றிருக்கிறது என்று உரிமை கோருகிறீர்களா? முதன் முதலாக காரியமே தெய்வீக சுகமளித்தலாயிருக்கிறது. இயேசுமானவர் அவருடைய சீஷர்களை வெளியே அனுப்பின போது அவர் கூறின முதலாவது காரியம் என்ன? மத்தேயு 10:1, யார் இயேசுவை சுகப்படுத்தி பிசாசுகளை துரத்துங்கள். அவருடைய சபைக்கு அவர் கூறின கடைசி காரியம் என்ன? யார் இயேசுவை சுகப்படுத்தி பிசாசுகளை துரத்துங்கள். அல்பா ஒமேகாவும் பென்யமீனும் ரூபனும் துவக்கமும் கடைசியும் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிறார். விடிவெளி நட்சத்திரம், தாவீதின் வேரும் சந்ததியுமானவர். அல்லேலூயா! அது அவர்தான். ஆமையா, விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். எருசலேம் மட்டுமா? உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் அது வேத பிரகாரமாக இருக்கிறதா? அடைதாரது கூறுகிறது, அதுதான் சபைக்கான செய்தியாயிருக்கிறது. சுவிசேஷமானது உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். பாவம் நசிரியர்களே, அவர்களை ஒரு கூட்ட அந்நிய பாஷை ஜனங்கள் என்று அழைக்கிறீர்கள். அவர்களோடு கூட சபையில் நீங்கள் உட்காரக்கூட மாட்டீர்கள். அது மோசமாக இல்லையா? நீங்கள் பரலோகத்துக்கு சென்றால் என்ன செய்ய போகிறீர்கள்? அந்நிய பாஷை பேசிக் கொண்டே இயேசுமானவர் மறித்தாரே. அவர் பேசினார், ஆனால் அவர் இன்னொரு பாஷையில் பேசினார் என்கிறார்கள். நிச்சயமாக அவர் பேசினார். அவர் எபிரேய மொழியில் பேசினார். அவர் அப்படி பேசவில்லை. அதொன்றும் எபிரேய எழுத்தல்ல. அவர் ஒரு பரலோக பாஷையில் பேசினார். ஆபேல் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை அந்த கண்மலையின் மேல் செலுத்தின போது, அந்த சிறிய ஆட்டுக்குட்டி மறித்துக் கொண்டிருக்கும் போது அவன் அதன் கழுத்தை அறுத்துக் கொண்டிருந்தான். கிறிஸ்துவுக்கு ஒரு பாவனையாயிருக்கிறது. அங்கே எப்பொழுதோ ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆட்டுக்குட்டியானது மறித்துக் கொண்டிருக்கையில் இன்னொரு பாஷையில் சத்தமிட்டது. அது பாவனையாயிருந்தது. அதனுடைய ரத்தமான ரோமமானது அதன் சொந்த ரத்தத்தினால் குளித்துக் கொண்டிருந்தது. தேவகுமாரன் அக்கறையில் கல்வாரியின் மேல் நம்முடைய பாவங்களால் துண்டங்களாக வெட்டப்பட்டு மறித்துக் கொண்டு, என் தேவனே என் தேவனே ஏனென்னை கைவிட்டீர் என்று வேறொரு பாஷையில் பேசிக் கொண்டிருந்ததற்கு அது பாவனையாயிருந்தது. அதுதான் சபையின் செய்தியாயிருக்கிறது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அதுதான் அவர் கூறினார். அதுதான் சபையின் செய்தியாயிருக்கிறது. பிசாசுகளை துரத்தவும் நவமான பாஷைகளை பேசவும் அதுதான் அவர் சபைக்கு செய்யும்படி கட்டளை கொடுத்தார். சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுமான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. யார் எத்தனை மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதுதான் சபையின் கட்டளையாயிருக்கிறது. அதுதான் உண்மையான விசுவாசிக்கின்ற சபையாகும். மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், கத்தோலிக், லூதரன், நசிரேயர், யாத்திரிக பரிசுத்தர், இவைகளில் இது போதிக்கப்படுகின்றதா? இல்ல ஐயா, அவர்களதை மறுக்கிறார்கள். மகிமை! ஏன்? அவர்கள் ஸ்தாபித்துக் கொண்டார்கள். அவர்களால் செய்ய முடியாது. அதை விசுவாசிக்கின்ற அநேக அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதை அவர்களால் ஒன்று கூற முடியாது. ஏனென்றால் அவர்கள் சபையில் நின்று வெளிநீக்கம் செய்யப்படுவார்கள். அறுவரு அன்றி கிறிஸ்துவினாவே அவர்களை ஸ்தாபனமாக ஆக்கிவிட்டது. ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையோ தேவனுடைய ஆவியினால் யாதீனமாய் பிறந்ததாக இருக்கிறது. அதற்கு ஏறும் ஆதிக்கும் தேவைப்படுவதில்லை. மேசியாவின் ராஜ்யத்தின் ராஜாவை அவர்கள் பின்தொடர்கிறார்கள். ஜனங்கள் கூறுவதை அவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சுயாதீனமாய் பிறந்தவர்கள். குமாரனால் அவர்கள் விடுதலையானார்கள். குமாரன் உண்மையாகவே அவர்களை விடுதலை ஆக்கினார். இந்த அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும். இந்த சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படும். யார் இதை பிரசங்கிக்க போகிறார்கள்? தேவனாலே இந்த அறிவியல்களை எடுக்க போதுமானவராயிருக்கிறார். இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவராயிருக்கிறார். அவர் தேவனாயிருக்கிறார். அந்த விடமாகத்தான் அவர் அதை செய்கிறார். அவர் வந்த போது அவர் ஒன்று காய்பாவை அழைக்கவில்லை, ஒரு ஆசாரியனையும் அவர் அழைக்கவில்லை, அவர் ஒரு வேத சாஸ்திரியை அழைக்கவில்லை. மீன் பிடிப்பவர்களையும் மேய்ப்பர்களையும் படிப்பறிவில்லாதவர்களையும் பேதமை உள்ளவர்களையும் அவர் வைத்துக் கொண்டார். பேதரும் யோவானும் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களுமா இருந்தனர் என்று வேதம் கூறுகின்றது. ஆனால் அவரால் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுக்க முடிந்தது. அவர்கள் மூலமாக கிரி செய்ய முடிந்தது. ஞானவான்கள் மகத்தானவர்களின் கண்களையும் சிந்தையையும் பிரமிக்க வைக்க முடிந்தது. அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஏன்? அவருடைய ஆவியை அவர்கள் மேல் உடையவர்களாக இருந்தார்கள். அவர் கிரியை செய்தது போன்று அவர்கள் கிரியை செய்தார்கள். அவர் செய்த காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தனர். சரியாக அதுதான் நடக்கும் என்று அவர் கூறியிருந்தார். ஏசியாவின் ராஜ்யம். ஓ, இந்த காரியங்களை குறித்து நான் எவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். நிச்சயமாக அடையாளங்கள் பின்தொடரும். இப்பொழுது இந்த சபையானது போதிக்கும் இன்னொரு காரியமாவது சபையின் செய்தியாக தெய்வீக சுகமளித்தலாக இருக்கும். நான் குறித்து காட்டினேன் மத்தேயு 10 அவருடைய சபையை வெளியே அனுப்பிய போது. நாம் ஒரு நிமிஷம் மத்தேயு 10:1 போய் அது என்னவென்று கண்டறிவோம். அவருடைய சபையை அவர் நியமித்து அவர்களை வெளியே அனுப்பிய போது இயேசு கூறினதை கவனியுங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய சபைக்கு கொடுத்த முதலாம் கட்டளை, கடைசி கட்டளை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவன் ஞானஸ்தானம் பெறுகிறான் என்பதே. அது இருக்க வேண்டிய விடமாய், அதாவது அதை எவ்விடமாய் பகுத்து கூற வேண்டியதென்று நான் கூறுகிறேன். நீங்கள் உலகமெங்கும் போய் ஒவ்வொரு தேசத்துக்கும் சென்று பரிசுத்தாவியின் வல்லமையை கிரியையில் காட்டுங்கள். இதன் மேல் விசுவாசமாய் இருந்து ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதை மறுக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். யாரியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இந்த அடையாளங்கள் அவர்களை தொடரும். கடைசி வசனம், அவர்கள் திரும்பி வந்தார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அந்த விதமாகத்தான் முதலாவது சபை இருந்தது. கவனியுங்கள், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். அந்த கொடியானது அதில் இன்னொரு கொடி தோன்றுமானால் அது திராட்சை பழங்களையே கொண்டு வரும். அடுத்த கொடி தோன்றினால் அது முந்தின கொடியை போன்றே திராட்சை பழங்களையே கொண்டு வரும். ஓ, அப்படியா சகோதரன்? ஆனால் சபைகளை நோக்கி பாருங்கள் என்று நீங்கள் கூறலாம். அவைகள் எல்லாம் ஒட்ட வைக்கப்பட்ட திராட்சை செடி. இப்பொழுது நீங்கள் அதில் எலுமிச்சை செடியை கூட ஒட்ட வைக்கலாம். நீங்கள் ஒரு ஆரஞ்சை ஒட்ட வைக்கலாம், எலுமிச்சையை ஒட்ட வைக்கலாம், அது வளரும். மனிதர்களாகி நீங்கள் அதைதான் உள்ளே கொண்டு வந்தீர்கள். இந்த ஸ்தாபனங்கள் மனிதன் உள்ளே கொண்டு வந்து ஒட்ட வைத்தவைகள். அது எல்லா நேரத்திலும் எலுமிச்சை பழமாகவே இருக்கும். அது வளரும். ஏனென்றால் அந்த சபையில் வயிறில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் இதை உங்களுக்கு கூறுகிறேன், அந்த மரமானது எப்பொழுதாவது தன்னுடைய இன்னொரு கிளையை கொண்டு வந்தால் அது ஒரு ஆரஞ்சு பழத்தையே தரும். தேவனுடைய வல்லமையானது இன்னொரு சபையை கொண்டு வருமாயின் அது இன்னொரு பெந்தேகோஸ்தாகவே இருக்கும். அதற்கு பின்னால் இன்னொரு நடைமுறைகளின் புத்தகமே எழுத வேண்டியதாயிருக்கும். அது உண்மை. ஏனென்றால் அது தேவனுடைய சபையாக இருக்கிறது. இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் தானாகவே கனி கொடுக்க முடியாது. நான் என்னை தானே அந்த கொடிக்குள்ளாக ஊற்றி இருக்கிறேன் என்று என்ன விதமான ஒரு கனியை அது கொடுக்கும்? விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். கிறிஸ்துவின் புரிந்து கொள்ள முடியாத இரண்டாவதாக எழும் சபையானது அதே அடையாளங்களை உடையதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடு கூட இருப்பேன். உங்களுக்குள்ளே ஒவ்வொரு கொடியிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதுதான் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையாக இருக்கிறது. அதுதான் அவராக இருக்கின்றது. அந்த விதமான சாட்சிகளை தான் அவர் உடையவராயிருக்கிறார். இப்பொழுது அது மட்டுமல்லாமல் சபையானது ஞானஸ்தானத்தை போதிக்க வேண்டும், ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். அதுதான் கட்டளையாக இருக்கிறது. இங்கே மார்க்கு 16 இயேசுவானவர் கூறியிருக்கிறார், நாம் வெறுமனே அதை உபயோகிப்போம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் விசுவாசி, அதன் பின்னர் உங்களுடைய பாவங்களின் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். அது ஒரு சபையின் போதகமாக இருக்கும். ஏனென்றால் லூக்கா 24:49 இயேசுவானவர் கூறியிருக்கிறார், நாம் சரியாக அதற்கு சமீபமாய் வந்திருக்கிறோம், எனவே நாம் ஒரு வினாடி அதற்கு திருப்புவோம். இங்கே 49 வசனம், நாம் 46 வாசித்தோம். 49 வசனத்தை பாருங்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் நாள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இருங்கள் என்றால் காத்துக் கொண்டிருங்கள் என்ற அர்த்தமாகும். கிறிஸ்துவானவர் தம்மோடு 3 வருடங்களாய் நடந்த ஒரு கூட்ட ஜனங்களை பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கும் வரை அவர்கள் போய் பிரசங்கிக்க அனுமதிக்கவில்லை என்றால் இன்றைய நாளின் சபையும் அதே காரியத்தை செய்தாக வேண்டும். பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டும். சமீபத்தில் நான் இங்கே ஒரேகானில் ஒரு கத்தோலிக்க சீனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவள், நீர் அங்கே பிரசங்கித்துக் கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் கூட்டம் நடந்து கொண்டிருந்ததே, அங்கே இருக்கின்ற அந்த மடையர்கள் பரலோகத்தில் இருந்து கொண்டு பரலோகத்தை அரசாளர்கள் என்று கூறுகிறீர் என்று கேட்டாள். நான் ஆமாம் அம்மா என்றேன். அதற்கு அவள் அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் விசுவாசிப்பதில்லை என்றார். அதற்கு நான், ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை என்று கூறினேன். அவள் அதற்கு, மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசுகிறாள் என்றாள். நான் அதற்கு, அது முற்றிலுமாய் அஞ்ஞான பழக்கம் என்றேன். அவள் ஒருபோதும் ஒரு தேவதையாக இருந்ததில்லை. அவள் ஒரு ஸ்திரீ, தேவனுடைய தாய். தேவனுக்கு எப்படி ஒரு தாய் இருக்க முடியும்? தேவனுடைய தாயாகிய மரியாளே வாழ்க. தேவனுக்கு எப்படி ஒரு தாய் இருக்க முடியும்? தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவள் சுமந்தாள். எந்த ஸ்திரீயும் ஒரு சிருஷ்டிகர்த்தா அல்ல, ஒரு மனிதனின் வித்தை அவள் சுமக்கிறாள். மனிதன் ஒரு சிருஷ்டிகர்த்தா அல்ல, தேவன் அவனை சிருஷ்டிக்கிறார். பிள்ளைகள் கொண்டு வருவதற்கு தேவன் வைத்ததான ஒரு ஒழுங்காய் அது இருக்கிறது. அவள் தேவனுக்கு தாய் அல்ல. தேவனால் ஒரு தாயை உடையவராய் இருக்க முடியாது. ஏனென்றால் அவருக்கு நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் கிடையாது. அவர் நித்தியமானவராயிருக்கிறார். அவள் தேவனுக்கு ஒரு தாயாக இருக்க முடியாது. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு தேவதையாய் நோக்குகின்ற உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியை நேற்றிரவு நீங்கள் கண்ட ஜனங்கள் நடந்து கொள்ளும் விதமாக நடந்து கொள்ளும் வரைக்கும் பரலோகத்துக்குள் வர தேவன் அவளை அனுமதிக்கவில்லை என்று நான் கூறினால் என்ன? அவள், அது சரியில்லை என்றார். நான் அதற்கு வேதாகமத்தை எழுதினது கத்தோலிக்க சபை என்றும் அந்த அப்போஸ்தலர்கள் கத்தோலிக்கர்கள் என்றும் நீ என்னிடம் கூறினாய் என்றேன். நான் அதை மறுக்கிறேன். கடைசி அப்போஸ்தலன் மறித்து நியாசா ஆலோசனை சங்கம் வரைக்குமாய் 300 வருடங்களுக்கு அங்கே கத்தோலிக்க சபையே கிடையாது.
எனக்கு வரலாற்றில் ஒரு தாளை காட்டுங்கள். நீங்கள் விரும்புகின்ற எந்த காரியத்தையும் காட்டுங்கள், உங்களுடைய கத்தோலிக்க உபதேசத்தை அல்ல. ஏனென்றால் அது வரலாற்றோடு ஒத்து போகிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியமே இருந்ததில்லை. ஆனால் நான் சொன்னேன், இயேசுவின் தாயாகிய மரியாளும் மற்ற ஸ்திரீகளுமாய் 120 பேர்களுடன் மேலறிக்கை படிகளின் மேல் ஏறி சென்று பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வெறித்தவர்களை போன்று தள்ளாடி கொண்டு அந்நிய பாஷையில் குடித்து வெறித்தவர்களை போல போன்று பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் கூறுகின்றது. அடைதான் வேதம் கூறுகின்றது என்று நான் என் விரலை இந்த வசனத்தின் மேல் வைத்தேன், அதை வாசியம் என்று கூறினேன். அதற்கு அவள், எனக்கு அதை வாசிக்க விருப்பமில்லை, நான் அதை படிக்க கூடாது என்றால், நான் அதற்கு, நீ உத்தமமா இல்லை, நீ இங்கே கன்னிமரியால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளில் பேசி குடித்து வெறித்த ஒரு ஸ்திரீயை போன்று தள்ளாறினால் இப்பொழுது நீ பரலோகத்துக்கு போவாயானால் அவளோடு உன்னால் போக முடியாது. ஏனென்றால் அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டியதா இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் தாயாக அவள் அதை செய்ய வேண்டியதா இருந்ததானால் எவ்வளவு அதிகமாய் அது உனக்கு தேவையா இருக்கும் என்று கூறினேன். அதற்கு அவள், அப்படிப்பட்டதொரு காரியத்தோடு நான் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றிருந்தால் நான் பரலோகத்தில் இருக்க விரும்ப மாட்டேன் என்றாள். அதற்கு நான், நீ அதை குறித்து அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை, அந்த விடமாக நீ போக போகிறாய் என்று நினைக்க வேண்டாம், எப்படி இருந்தாலும் நீ மாற்றமடையாமல் போக போவதில்லை என்றேன். நீ அதிகமாக அதை குறித்து தொல்லைப்பட வேண்டும் என்று நினையாதே, அது சரியாக அப்படியே தேவனுடைய ஆவியா இருக்கிறது. இப்பொழுது பரிசுத்தாவி உங்கள் மேல் வந்த பிறகு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்பொழுது அது என்னவாய் இருக்கிறது? நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அது என்னவா இருக்கிறது, யார் அதை நிறுவியது, அதனுடைய செய்தியானது என்ன? இப்பொழுது இன்று சற்று தொடர்ந்து பார்ப்பதற்காக வேகமாக செல்வோம். 4வது காரியம், நாம் எப்படி அதன் அங்கத்தினர்கள் ஆக முடியும், நாம் எப்படி அதில் சேர்ந்து கொள்ள முடியும், அது என்னவா இருக்கிறது என்று நாம் காண்கிறோம். இப்பொழுது என்ன, இந்த சபையில் நாம் எப்படி சேர்ந்து கொள்ள முடியும்? நீங்கள் அதில் சேர்ந்து கொள்வதில்லை, உங்களால் அதில் சேர்ந்து கொள்ள முடியாது, அதில் சேர்ந்து கொள்ள வழியேறும் இல்லை. நீங்கள் அதற்குள்ளாக பிறக்கிறீர்கள். நான் வெண்ணாம் குடும்பத்தோடு 51 வருடங்களாக இருக்கிறேன். நான் ஒருபோதும் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளவில்லை. நான் ஒரு வெண்ணாமாக பிறந்தேன். நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாய் அல்லது தேவனுடைய குமாரத்தியாய் பிறக்கிறீர்கள். நாம் ஒருவனுடைய யோவான் மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்பி அதை குறித்து தேவன் என்ன கூறியிருக்கிறார் என்று நாம் பார்ப்போம். இந்த சபைக்குள்ளாக நீங்கள் எப்படி பிரவேசிக்கிறீர்கள், அதை குறித்து தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனை என்ன? யோவான் மூன்றாம் அதிகாரம் 1-8. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கேதோமி எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போருகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நீங்கள் எப்படி அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியும்? அதற்குள்ளாக பிறக்க வேண்டும். நாம் இந்த கேள்வியை இன்னும் தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அதை பாருங்கள். மாம்சீகம், ஒரு போரகன், ஒரு மகத்தான மனிதன், ஒரு ஆசாரியன், வயது சென்றவன், வேதத்தின் ஜீவிய காலமெல்லாம் வாசித்தவன், அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இன்றைக்கு நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்ற சில புத்தி சாதுரியமுள்ள போரகர்களை போன்று இல்லையா? இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் நாம் எப்படி அதற்குள்ளாக பிரவேசிக்கிறோம்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அவன் அதற்குள்ளாக சேர்ந்து கொள்ளாதபடியா? உங்களால் அதற்குள்ளாக சேர்ந்து கொள்ள முடியாது. நீங்கள் அதற்குள்ளாக பிறந்தாக வேண்டும். வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் அல்ல, வந்து பெறவுங்கள். மாம்சத்தினால் பெறப்படும் மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பெறப்படும் ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அறிஞ்செய்யப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். பாருங்கள், நீங்கள் அதனோடு சேர்ந்து கொள்வதில்லை. அது ஒரு ரகசியமான காரியம். நீங்கள் அந்த புரிந்து கொள்ள முடியாத கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக பிறக்கிறீர்கள். அந்த விதமாகத்தான் நீங்கள் அதற்குள்ளாக பிறக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12 இன்னும் நாம் சற்று தொடர்ந்து போவோம். இன்னும் ஒரு சிலதுதான் நமக்கு இருக்கிறது. என்னால் கூடுமானவரை அதை உங்களிடம் சொல்லிவிட நான் முயற்சிக்க விரும்புகிறேன். மிகவும் உஷ்ணமாக இருக்கிறது என்று நான் அறிவேன், ஆனால் நாம் இங்கே துவங்குவோம். 1 நிமிஷம்தான். 1 கொரிந்தியர் 12:13. ஒரு கை குலுக்குதலினாலா, ஒரு பிரார்த்தனையினாலா, மகத்தான பரிசுத்த ரோமன் சபையில் விசுவாசம் வைப்பதாக பிரார்த்தனை பண்ணி கொண்டதனாலா, வந்து என்னுடைய கரங்களை குலுக்குவதனாலா, புத்தகத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்வதனாலா, ஒரு கடிதத்தினாலா, கடிதத்தின் மூலமாக வருவதனாலா, நீங்கள் ஒரு கால் அதை அந்த வயதான சீமாட்டிகளின் பிறந்த நாள் பட்டியல் புத்தகத்தில் வாசித்திருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவனுடைய வேதாகமத்தில் அதை வாசிக்கிறதில்லை. ஆமையா? நாம் யூதராயினும் கிரேக்கனாயினும் அடிமைகளாயினும் சாதியனாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளாகவா, ஒரே சரீரத்துக்குள்ளாக சேர்ந்து கொள்வதனாலா, பதிவு செய்து கொள்வதனாலா, ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்படுகிறோம். மெத்தடிஸ்ட் ஆவி அல்ல, பாப்டிஸ்ட் ஆவி அல்ல, பெந்தேகோஸ்தே ஆவி அல்ல, ஆனால் ஒரே பரிசுத்த ஆவியினாலே நாம் எல்லாரும் இந்த இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இம்மானுவேலின் ரத்த குழாய்களிலிருந்து எடுக்கப்பட்டு அதற்குள்ளாகத்தான் பாவிகள் மூழ்கி அவர்களுடைய கரைகளை எல்லாம் இழந்து போகிறார்கள். மறித்துக் கொண்டிருந்த அந்த கள்ளன் அவனுடைய நாளில் அந்த ஊற்றை காண களி கூர்ந்தான். நான் எவ்வளவு மோசமானவனாய் இருந்தாலும் அங்கே நான் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவுவேன். ஒரே சரீரம். நாம் எவ்விதமாய் அந்த சரீரத்துக்குள்ளாக வருகிறோம், நாம் எப்படி அதற்குள்ளாக பிரவேசிக்கிறோம்? ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். அந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கும் போது இருக்கிறோம், உயிர் தேடுதலின் உறுதியை பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் அவர் மேல் வைத்து விட்டார். ஒரு கை குலுக்கலினால் அல்ல, ஒரு சபை கடிதத்தினால் அல்ல, ஆனால் ஒரே பரிசுத்த ஆவியினால். யூதர், புறஜாதியார், மஞ்சள், கருப்பு, வெள்ளை நிறுத்தவர்களினாலும் யாவரும் ஒரே ஆவியினால் அந்த சரீரத்துக்குள்ளாக அவருடைய சொந்த ரத்தத்தின் உடன்படிக்கையின் மூலமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நான் ரத்தத்தை காணும் போது உங்களை கடந்து செல்வேன், மரணத்திலிருந்தும் வேதனையில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் விடுதலையாயிருப்பீர்கள். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் பாவம் செய்ய மாட்டான், பாவமே இல்லை. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று இயேசு கூறினார். நீங்கள் எப்படி பரிபூர்ணமாக முடியும்? உங்களால் அதை செய்ய முடியாதே. நீங்கள் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் சொல்லுகிறவர்களாய் உலகத்துக்கு வந்தீர்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய பாவத்தை சுமக்கிறவராய் ஏற்றுக்கொண்ட போது, நீங்கள் அவரை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்ட போது அவர் உங்களை ரட்சித்தார் என்றும், உங்களுடைய ஸ்தானத்தில் அவர் மரித்தார் என்றும், உங்களுடைய பாவங்களை அவர் எடுத்துக் கொண்டார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அப்பொழுது தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டு சரீரத்துக்குள்ளாக உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இனி ஒருபோதும் பாவத்தை காண்பதில்லை. நான் விரும்புகின்ற எந்த வேகத்திலும் வண்டியை ஓட்ட பட்டணத்து சட்டம் எனக்கு அளித்திருக்கும் போது காவலனால் எப்படி என்னை கைது செய்ய முடியும்? உங்களால் என்னை கைது செய்ய முடியாது. மேயர் அவர்கள், திரு பிரண்ணாம் சங்கை, நீர் வியாதித்தினருக்காக ஜெபிக்க போகின்றபடியால் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் நீ வேகமாக போகலாம் என்று சிபாரிசு கடிதம் கொடுத்திருந்தால் எந்த காவலனும் என்னை கைது செய்ய முடியாது. ஏனென்றால் அவசர அலுவலா இருந்தால் ஒழிய நான் கட்டுப்பாட்டை மீற மாட்டேன் என்ற நம்பிக்கை அவருக்கு என் மேல் இருந்தது. தேவன் என்னை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் என்னை அபிஷேகித்த போது நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்ற நம்பிக்கையை என் மேல் உடையவராயிருந்தார். ஆமென். நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்ய மாட்டேன், ஆகையினால் அவருடைய குமாரன் எனக்காக ஒரு பாவ பரிகாரத்தை செய்தார். நான் நீதியமாய் இருக்க மாட்டாய், நான் ஒரு பாவியாய் இருக்க முடியாது. என்னை அவருடைய சரீரத்திற்குள்ளாக அவர் எடுத்துக் கொண்டார். அவரோடு கூட நான் மீட்கப்பட்டு விட்டேன். நான் என்ன செய்கிறேன் என்பதல்ல, ஆனால் அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதுதான். அதுதான் சுவிசேஷம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று எபேசியர் 4:30 வரைக்கிறது. ஒரு பிரசித்தி பெற்ற பாப்டிஸ்ட் போதகர் சமீபத்தில் இடத்தில் சகோதரன் பிரண்ணம் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசியாமல் அவனால் வேறு என்னதான் செய்ய முடியும்? நாங்கள் விசுவாசித்த போதே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கூறினார். அதற்கு நான், நீங்கள் தவறாக இருக்கிறீர்கள், நீங்கள் உத்தமமாக தவறாக இருக்கிறீர்கள். பவுல் அப்போஸ்தலர் 19 அந்த பாப்டிஸ்டிடத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல போதகன் இருந்தான், அவன் ஒரு மனம் மாறிய வழக்கறிஞனாயிருந்தான். பவுல் அவர்களிடத்தில், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான் என்றேன். அதற்கு அவர், மூலவேடாகவும் அந்தவிடமாக கூறவில்லையே என்றார். நான் அதற்கு, அது அதை கூறுகிறது. என்னிடத்தில் எம்பாட்டிக் டயக்ளாட் இருக்கிறது, அது அதை கூறுகிறது. ஒவ்வொரு மொழிபெயர்ப்பிலும் கிரேக்கு எபிரேயர் இரண்டிலும் அப்படி கூறுகிறது. அவர் என்னிடத்தில், நீர் விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீரா என்றார். அதற்கு நான், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது உண்மை, ஆனால் தேவன் அவனுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக வெறுத்த தேதனமாகிய முத்திரை அவனுக்கு கொடுத்தார். நான் விசுவாசிக்கின்ற நீங்கள் கூறி இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் தேவன் உங்களை இன்னும் முத்திரிக்கவில்லை. உங்களை நம்புவதற்கு போதுமான நம்பிக்கை இல்லை என்பதுதான். நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது தேவன் மீட்கப்படும் நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கிறார். அதுதான் சபையின் செய்தியாய் இருக்கிறது. ஆமேன். இன்னும் சற்று தொடருவோம். சரி, இப்பொழுது 1 கொரிந்தியர் 12:13, நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம். நடவடிக்கைகளில் அவர்கள் பிரவேசித்தது இந்த வழியேதான். அப்போஸ்தலர் 2 சபையின் துவக்க விழா இதுதான். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்னர் சபைக்கு முதலாவது செய்தியானது பிரசங்கித்த போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். மரியாள், மற்ற அப்போஸ்தலர்கள், இன்னும் மற்ற யாவரும் பரிசுத்த ஆவியினால் இருந்தவர்களாய் அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டு ஒரு கூட்ட மடுவான வெறி கொண்டவர்கள் போல நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு மகத்தான நேரம் உண்டாயிருந்து சத்தமிட்டுக் கொண்டும் தேவனை துதித்துக் கொண்டும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தள்ளாடி கொண்டிருந்தார்கள். அது ஞாயிறா, திங்களா, அல்லது எந்த நாள் என்பதை குறித்து கவலை இல்லாதிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு மகத்தான நேரம் உண்டாயிருந்தது. சத்தமிட்டுக் கொண்டு அப்படியா இருந்தார்கள். ஏன்? மகத்தான அறிவுபடுத்த ஜனங்கள் அவர்களை பார்த்து இவர்கள் புதிய திராட்சை ரசத்தினால் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்றனர். ராஜ்யத்தின் திறவுகோள்களை உடையவனாய் பேதுரு இங்கே நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பக்கவாட்டில் பரிசுத்த ஆவியின் தெருவுகோள்கள் இருந்தது. இயேசுபானவர் சொன்னார், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று. அது என்ன? ஒரு ஆவிக்குரிய வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம். மாம்சமும் ரத்தமும் இறைவனுக்கு வெளிப்படுத்தவில்லை. இதை நீ என்ற குருமார் பள்ளியிலும் கற்றுக்கொள்ளவில்லை. யாரோ இதை உனக்கு புத்தகங்களில் இருந்து போதிக்கவில்லை. ஆனால் நீ பார், இது ஒரு வெளிப்படுத்தலாக இருக்கிறது. வெளிப்படுத்தல், நீ பேதுருவாயிருக்கிறாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன், ராஜ்யத்தின் தெளிவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அதை நான் பரலோகத்தில் கட்டுவேன். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அதை நான் பரலோகத்தில் கட்டவிழ்ப்பேன் என்றார். அவருடைய வார்த்தையை அவர் காத்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளார். பெந்தேகோஸ்தே நாளன்று அதன் சார்பில் பேசினவன் யார்? பேதுரு. ஏனென்றால் அவன் தெருவுகோள்களை உடையவனாக இருந்தான். அவர்கள் அவனை பார்த்து, இவர்கள் எல்லாரும் புதிய ரசத்தினால் வெறுத்திருக்கிறார்கள் என்று கேலியாய் சிரித்தார்கள். அப்பொழுது பேதுரு, பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேளையாய் இருக்கிறதே, இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்லவே, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆம், நான் உயர வானத்திலும் தாழ பூமியிலேயும் அடையாளங்களை காட்டுவேன். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் நிமனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் என்று கூறினான். அவர்களது கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சபையினுடைய கட்டளை இதுதான். இந்த புரிந்து கொள்ள முடியாத சரீரத்திற்குள்ளாக நீங்கள் எப்படி பிரவேசிப்பது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பினர். சரி, அப்போஸ்தலர் 2:37 முதல் துவக்க விழா பிரசங்கம், உங்களால் அதை மாற்ற முடியாது, உங்களால் அதை மாற்ற முடியாது. கவனியுங்கள், உங்களுடைய வைத்தியர் உங்களுக்கு ஒரு மருந்து சீட்டை எழுதி கொடுத்து நீங்கள் அதை மருந்து கடைக்கு கொண்டு சென்று ஒரு அரை குறை மருந்து தயாரிப்பாளரும் கொடுத்தால் உங்களுக்கே தெரியும், அந்த மருந்து சீட்டை வைத்து உங்களை கொன்றே போடுவான். பாருங்கள், அந்த வைத்தியர் அதில் அவ்வளவு காரியங்களை எழுதி கொடுத்திருக்கிறான். ஏனென்றால் அவன் அதற்கு பயிற்சி விக்கப்பட்டிருக்கிறான். அவன் எவ்வளவு விஷம் அதன் வலிமையை சற்று குறைக்க ஒரு மாற்று மருந்தையும் கொடுத்திருக்கிறான். இன்னொரு மருந்தின் வலிமையை குறைக்க வேறொரு மருந்தை அவன் சேர்க்க வேண்டியிருக்கிறது. அந்த மருந்து சீட்டில் எழுதியுள்ள வண்ணமாக அந்த அளவில் அவைகளை சேர்த்து தயார் செய்யவில்லை என்றால் அது உங்களை கொன்று போடும். அதாவது தேவன் ஒரு வைத்தியராக இருக்கிறார். அவர் ஆத்துமாவின் வைத்தியர், அவர் ரட்சிப்பின் வைத்தியர். அவருடைய சொந்த வேத சாஸ்திரத்தை படிப்பறிவில்லாத ஒரு மனிதனை, தன்னுடைய பெயரை யாராவது எழுதினாலும் கூட வாசிக்க முடியாத ஒரு மனிதனுக்கு பேதுருவுக்கு அதை புகட்டினார். ஆனால் அவர் அவருக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து உபதேசத்தை குறித்து எழுத ஒரு எழுதுகோலையும் கொடுத்தார். எனவே பெந்தேகோஸ்தே நாளன்று அவன் மருந்து சீட்டை எழுதினான். அவன் என்ன எழுதினான் என்பதை நாம் பார்ப்போமா? வைத்தியர் சீமோன் பேதுரு, ரட்சிப்புக்கான உம்முடைய மருந்து சீட்டு என்னவென்று பார்ப்போம், அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கவனமாயிரு, திறவுகோள்கள் உன்னிடம் இருக்கிறது. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாய் இருக்கிறது என்று சொல்லி, அதுதான் மருந்து சீட்டு, அதில் நீ வைத்தியம் செய்யாதே, உன்னுடைய நோயாளியை நீ கொன்று போடுவாய். விடா குமாரன் பரிசுத்தாவை எடுத்துக் கொள்ளுகின்ற அநேக ஜனங்களுடைய காரியங்களும் இப்படிதான் இருக்கிறது. அவரான காரியத்தை எடுத்து வைத்தியம் பார்ப்பதனால் அவர்கள் அநேக ஆவிக்குரிய ஜனங்களை கொள்ளுகிறார்கள். அப்படி ஒரு காரியமே கிடையாது. விடா குமாரன் பரிசுத்தாவி என்ற நாமத்தில் வேதாகமத்தில் ஒருவருக்கும் ஒருபோதும் ஞானஸ்தானம் கொடுத்ததே இல்லை. கத்தோலிக்க சபை அதற்கு தாயாக இருக்கிறார். வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், வரலாற்றை ஆராய்ந்து பார்த்து கண்டறியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற முதல் ஒழுங்கு முறைமையை கையாண்டது ஒரு கத்தோலிக்க குருவானவரே. அவர்கள் மேல் அவர்கள் தெளிக்கிறார்கள். தெளிப்பது கத்தோலிக்க சபையால் வேசிகளின் தாயால் நியமிக்கப்பட்டது. நேராக திரும்பி மகா வேசினத்திற்கு வந்தாயிற்று. கத்தோலிக்க சபை பிரமாணம் அதை கூறுகிறது. ஒரு புரோட்டஸ்டன்ட் ரட்சிக்கப்படுவது என்றதான ஒரு காரியம் இருக்கின்றதா? சில சமயங்களில் அப்படி இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் கத்தோலிக்க உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றனர் என்று கூறுகிறது. அவர்களுடைய வேதாகமத்தை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு வேறு வார்த்தைகளே கிடையாது. ஆனால் கத்தோலிக்க சபையானது அதை துவக்கிற்று என்று கூறுகிறது. அவர்கள் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். கத்தோலிக்க ஒழுங்கு முறைமையின்படியாக ஒரு கால் அங்கே சிலர் ரட்சிக்கப்படலாம் என்று கூறுகிறது. அப்படி ஒரு காரியமே கிடையாது. அந்தவிடமாக ஒருவருக்கும் ஞானத்தானம் கொடுக்கப்படவே இல்லை. வேதாகமத்தில் ஒருவருக்கும் தெளித்ததாகவோ ஊற்றினதாகவோ அல்லது வேறு விதத்திலோ கொடுத்ததாக இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாவம் மன்னிப்புக்கென்று தண்ணீருக்குள் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் முன்னர் நாம் என்ன வாசித்தோம்? நான் உங்களிடம் சொன்னேன், பின்னால் பார்த்துக் கொள்வோம் என்று. அதாவது மனந்திருப்பதிலும் பாவம் மன்னிப்போம் அவருடைய நாமத்தினால் பிரசங்கிக்கப்பட வேண்டும். எவ்விடத்திற்கு? எருசலேமில் மட்டுமா? யூதர்களுக்கா? எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் உலகம் முழுவதற்கும். இப்பொழுது வைத்தியர் சீமோன் இன்ன மருந்து சீட்டை எழுதினார். அதனோடு எதையோ கூட்டி சேர்க்க முயற்சிக்கின்ற வைத்தியர்களே, உங்களை குறித்து என்ன? அதனோடு ஒன்றையும் கூட்டாதீர்கள், அதிலிருந்து ஒன்றையும் எடுக்காதீர்கள். அதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக இருக்கிறது. அந்த விதமாகத்தான் நீங்கள் அதற்குள்ளாக பிரவேசிக்கின்றீர்கள். மனம் திரும்பி உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதன் மூலமாக நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வேன் என்ற வாக்குத்தத்தை பெறுகிறீர்கள். இப்பொழுது அதைதான் வேதம் கூறுகின்றது. சபைக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறுதல், சபைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுதல். ஒரு நிமிடம் நாம் கலாத்தியர் 3:26 வாசிப்போம். இங்கே 1, இன்னும் 2, இன்னும் 3 காரியங்கள் தான் இருக்கிறது. நாம் முடித்தாக வேண்டும். நாம் இங்கே கலாத்தியர் 3:3 வாசிப்போம். எனக்கு முந்தைய பகுதியை யாராவது எடுத்தால் வாசிக்கவும். தொடர்ந்து வாசியுங்கள். கலாத்தியர் 3:26. நான் அதை வாசித்தேன். ஒருவேளை நான் அதை இங்கே அப்போது தவறாக வாசித்திருக்கலாம். ஒரு கால் கொலேசியர் இருக்கலாம். நான் கொலேசியரை வாசிப்போம். நான் எங்கே போகிறேன் என்று எனக்கு தெரியும். கொலேசியர் 3:26 என்று நாம் பார்ப்போம். அங்கே கொலேசியர் 3:26 கிடையாதே. அப்படியானால் அது என்ன? கலாத்தியர் 3:26 இடஒது என கிடைத்து விட்டது. அது சரிய வாசியுங்கள். சகோதரிய கலாத்தியர் 3:26 நீங்கள் அதை துவங்கினதினாலே வாசியுங்கள். இங்கே இருக்கிறது 26, 27, 28. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். இந்த சரீரத்திற்குள்ளாக நாம் எப்படி பிரவேசிக்க முடியும்? நாம் எப்படி அதை செய்தோம்? ஞானஸ்தானத்தினால். கிறிஸ்து இயேசுவுடைய சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் மூலமாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதினால். இப்பொழுது சபை செய்தியின் இன்னொரு காரியம், இந்த சபைக்குள் நாம் எப்படி பிரவேசிக்கிறோம் என்றால் பரிசுத்தமாகுதலின் மூலமாக பிரவேசிக்கிறோம். பரிசுத்தமாகுதல் எபிரேயர் 13:12-13. அப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இப்பொழுது நாம் இங்கே எபேசியருக்கு போவோம். நாம் அந்த ஒன்றை வாசிக்கத்தான் வேண்டும். எபேசியர் 5:25. சீக்கிரமாக இப்பொழுது எபேசியர் 5:25. சரி, இதோ இங்கே நாம் இருக்கிறோம். இல்லை, நான் இன்னமும் தவறானதை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் இங்கே அதை எழுதி வைத்துக் கொள்ளவில்லை. நாம் பார்ப்போம். ஆகையினால் பிரசங்கிமார்களே, ஆசாரியர்களே, ஓ ஆம், நான் இதை சற்று முன்பு மிகவும் வேகமாக எழுதி கொண்டிருந்தேன். எனவே நான் இதை தவறாக எழுதியிருக்க வேண்டும். ஓ, நான் தவறான பக்கத்தை எடுத்து விட்டேன். ஆம், ஆமேன். ஆம், சரி. எபிரேயர் 12:13. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினால ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையினால் ஜனங்கள், இப்படிதான் நாம் இங்கே சபையோடு வருகிறோம். மனம் திரும்பி நம்முடைய பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்படுதலின் மூலம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம் என்ற வாக்குத்தத்தை பெறுகிறோம். ஆகையினால் எந்த ஒரு பிரசங்கியாலும் நம்மை குலுக்கி அதற்குள்ளாக கொண்டு செல்ல முடியாது. எந்த ஒரு குருவானவராலும் எந்த பிரார்த்தனையும் செய்து அதற்குள்ளாக நம்மை கொண்டு செல்ல முடியாது. மேசியாவினுடைய ராஜ்யத்தின் ராஜாவின் மூலமாக நாம் அதற்குள்ளாக பிறந்திருக்கிறோம். ஆமேன். இப்பொழுது இந்த ஒன்று மாத்திரம், இன்னும் ஒன்றை நான் கூறலாமா? இங்கேதான் நான் சற்று தயங்கினேன். எத்தனை பேர் சில நிமிஷங்கள் அதிகமாக காத்திருக்க முடியும்? இப்பொழுது 9:30 நேரம் கடந்து விட்டது. இப்பொழுது சபை இல்லாமல் நம்மால் பரலோகத்திற்கு போக முடியுமா? இதை பற்றி நாம் ஒரு சில கருத்துக்களை எடுப்போம். ஏனென்றால் நான் இங்கே நீங்கள் பார்க்கிறபடி ஒரு டஜன் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று நாம் அறிந்து கொள்ளும்படியாக, இல்ல ஐயா, இந்த சபையில் ஒரு அங்கத்தினராய் இல்லாமல் உங்களால் பரலோகத்துக்கு போக முடியாது. இப்பொழுது முதல் காரியம், யோவான் 3:5 இயேசு கூறுகிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் ஆவியினால் பிறப்பீர்கள். ஜலத்தினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் பிறக்க வேண்டும். ஒரு மனிதனை பெற்றுக்கொண்டால் ஒழிய அவனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, அவனால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் முடியாது. அப்படியானால் நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருந்தால் நீங்கள் சபைக்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாது இருந்தால் நீங்கள் சபைக்குள்ளாக இல்லை, பரலோக ராஜ்யத்தை நீங்கள் காண முடியாது. அதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? சரியாக அப்படியேதான். இப்பொழுது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லலாம், சரி சகோதரன் பிரண்ணா, நான் விசுவாசிக்கிறேன் என்று கவனியுங்கள். நான் பரிசுத்த ஆவியையே பெறவில்லை என்று நீங்கள் கூறலாம். இல்லை, நீங்கள் இன்னமும் விசுவாசிக்கவில்லை. விசுவாச தண்டைக்கு வெறுமனே விசுவாசிக்கிறீர்கள், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் 1 Corinthians 12:3 உங்களுக்கு விருப்பமானால் நாம் முடிக்கின்ற தருணத்தில் அதை அப்படியே பற்றிக் கொள்வோம். 1 Corinthians 12:3 நாம் அதை சீக்கிரத்தில் பார்க்கலாம். இதே இங்கே வாசித்து இதில் கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம். 1 Corinthians 12:3 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் வரைக்கும் அதை குறித்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் உங்களால் அவரை கர்த்தர் என்று கூட அழைக்க முடியாது. ஏனென்றால் அவர் உங்களுக்கு கர்த்தர் அல்ல. சரித்திர ரீதியாய் அவர் இருந்தார் என்று நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆனால் அவர் உங்களுக்கு உள்ளாக பரிசுத்த ஆவியாய் வரும்போது அவர் உங்களுடைய கர்த்தராயிருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவரும் சொல்லக்கூடாது. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் பிறக்கும் வரைக்கும், சபையின் ஒரு பகுதியாய் ஆகும் வரைக்கும் சொல்லக்கூடாது. அப்பொழுது வெளியே அழைக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு புரிகின்றதா? சரி, இப்பொழுது சோளத்தில் ஜீவன் இருந்தால் ஒழிய அந்த சோளத்திலிருந்து ஜீவன் வெளிவர முடியுமா? சோள தானியம் பூமியில் விதைக்கப்பட்டால் ஒன்று ஜீவனுள்ளதாக இருக்கிறது, இன்னொன்று ஜீவன் இல்லாததாக இருக்கிறது. ஜீவன் இல்லாத அந்த தானியத்தினால் மீண்டும் ஜீவனை கொண்டு வர முடியாது, எந்த விதத்திலும் முடியாது. அதிலேது காரியமும் இல்லை. இருந்த போதிலும் இயற்கையான பொருளின்படி ஜீவன் உள்ளதை போன்றே நல்லதாக இருக்கும், சோள சீவலை போன்றே நன்றாக இருக்கும். மற்றதை போலவே இதை கொண்டும் சோள ரொட்டி செய்யலாம், மற்றதை போலவே இதை பொருட்கள் வைக்கும் பயணியில் வைத்து வைக்கலாம். ஆனால் அதற்குள் ஜீவன் இல்லை என்றால் அதனால் மீண்டும் எழும்ப முடியாது. ஒரு நல்ல மனிதனாக இருக்கின்ற ஒரு மனிதனால் ஒரு கிறிஸ்தவனை போன்று நல்ல சபை அங்கத்தினாக இருக்க முடியும். ஒரு நல்லவனாக இருக்கின்ற ஒரு மனிதனால் ஒரு கிறிஸ்தவனை போன்று நல்ல குடிமகனாக இருக்க முடியும். ஒரு நல்ல மனிதனாக நெறிமுறைகளை உடைய ஒரு மனிதனாக இருக்க முடியும். ஆனால் அவன் மரிக்கும் போது அங்கேதான் காரியம். அவன் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறந்திருந்தால் ஒழிய மீண்டும் எழும்ப முடியாது. ஏனென்றால் துவக்கம் என்ற ஒன்றை உடையதாய் இருக்கின்ற எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. தேவன் என்ற காரியம் மட்டுமே நித்தியமானதாக இருக்கிறது. ஆகையினால் அவருடைய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்வதனால் நாம் தேவனின் ஒரு பகுதியாக இருக்கிறோம். இயேசு சொன்னார், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று. ஜூஹி என்ற கிரேக்க பதம் அங்கே இருக்கிறது, அதற்கு தேவனுடைய சொந்த ஜீவன் என்ற அர்த்தமாம். இங்கே மீண்டுமாய் ஜீவிப்பதற்கான ஒரே வழி நித்திய ஜீவனை உடையதாக இருப்பதே ஆகும். அது தேவனுடைய ஜீவனாய் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய ஜீவன் அழிந்து போய்விடும், ஆனால் அவருடைய ஜீவனோ மீண்டுமாய் எழுப்பப்படும். ஏனென்றால் தேவன் நித்தியமானவராய் இருக்கிறார், நீங்கள் நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறீர்கள். தேவன் எப்படி மறிக்க முடியாரோ அப்படியே நீங்களும் மறிக்க முடியாது. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன், அவனை மீண்டுமாய் எழுப்புவேன். அவனுக்குள்ளாக இருக்கின்ற நித்திய ஜீவன் அவனை எழுப்பும். இப்போது சபைக்குள் இல்லாமல் நம்மால் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியுமா? நீங்கள் மறுபடியும் பிறவாமல் சபைக்குள்ளாக இருக்க முடியாது. நீங்கள் மறுபடியுமாய் பிறக்காமல் உங்களால் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் மறுபடியுமாய் பிறந்திருந்தால் நீங்கள் சபைக்குள்ளாக இருக்கிறீர்கள். இந்த சபையின் ஒரு அங்கத்தினர் ஆகும் வரைக்கும் உங்களால் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் அதற்குள்ளாய் பிறக்கும் வரைக்கும் உங்களால் ஒரு அங்கத்தினராக இருக்க முடியாது. இப்பொழுது நான் உங்களை சிறிது திணற வைக்கப் போகிறேன். உங்களை ஒரு அங்கத்தினனாக இருக்க தேவன் அடைக்கும் வரைக்கும் உங்களால் ஒரு அங்கத்தினனாக இருக்க முடியாது. அதற்காக நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சபை புத்தகம் உலக தோற்றத்துக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதம். அண்டிகிறிஸ்து ஸ்தாபனங்கள் மற்ற ஸ்தாபனங்களோடு கத்தோலிக்க சபையானது உலக தோற்றத்துக்கு முன்பே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் எல்லாரையும் வஞ்சித்து போடும் என்று வேதம் கூறுகிறது. பிதாவானவர் எனக்கு கொடுத்த யாவும் என்னிடத்தில் வரும் என்று இயேசு சொன்னார். அது அவருடைய சொந்த வார்த்தையாயிருக்கிறது. நீங்கள் ஏதோ அல்ல, ஆனால் அவர் செய்ததாக இருக்கிறது. ஒரு நிமிஷத்தில் நாம் அதை பார்த்து விடுவோம். நாம் எபேசியர் 1 அதிகாரத்துக்கு துரிதமாக திருப்புவோம். இதை கவனியுங்கள். பவுல் இதை கூறுகிறான். இதை சபையோடு கூட அவன் பரிபூர்ணத்துக்குள்ளாக போக வேண்டியவனாய் இருக்கிறான். பவுல் இதை கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறான். இங்கே எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை நாங்கள் காணட்டும். சரி, இது குழந்தைகளுக்கானதல்ல, இது மாம்சம் புசிக்க கூடியவர்களுக்கு. இப்பொழுது 1 அதிகாரம், அதை யாருக்கு அவர் எழுதுகிறார் என்று பாருங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பேராயருடைய நியமத்தின்படியாய் அல்ல, தாபனத்தின் நியமத்தின்படியாய் அல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் அனுப்பப்பட்ட ஒருவன். எபேசுவில் உள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அதாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அல்லது பரிசுத்தவான்கள். அவன் இதை யாருக்கு எழுதுகிறான்? ஏற்கனவே சபைக்குள்ளாக இருக்கின்றவர்களுக்கு எழுதுகிறான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய சரீரத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். அது சரிதானே? அப்படியானால் நீங்கள் சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் எப்படி அதை செய்கிறோம்? அவர் அதை என்ன செய்தார்? அவர்கள் யோர்தானை அடைந்தார்கள். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக கடந்து சென்று விட்டனர். அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே வீற்றிருந்தனர். இதோர் இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற சபை என்றும் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்றும் வார்த்தையில் போதிக்கப்பட்டிருப்பதாகும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கும் பொழுது சபையை போன்று நாம் உன்னதங்களிலே சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பது போன்று பரிசுத்தவான்கள் வெளியே அழைக்கப்பட்டவர்கள். ஓ என்னே, அவர் யாருக்காவது ஏதாவது காரியத்தை போதித்திருக்கலாம். கொரிந்தியர்களிடத்தில் அதிக தொல்லை இருந்தது, ஆனால் இந்த சபையோடு அல்ல. அவர்களுக்கு மகத்தான காரியங்களை அவன் போதிக்க முடியும். சரி, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை, என்னுடைய கடைசி 2 செய்திகள் நினைவிருக்கின்றதா? கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். கவனியுங்கள், இது உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கட்டும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. இங்கே கவனியுங்கள், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே இறந்த காலம் கடந்த எழுப்புதலின் போதா, நான் அதை சரியாக வாசித்தேனா, முன்கூறித்திருக்கிறார். நாம் என்ன செய்தோம்? ஒன்றும் செய்யவில்லை. அவர் என்ன செய்தாரோ அதைதான் நான் நோக்கிக் கொண்டிருக்கிறேன். அவர் எப்போது செய்தார்? நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய பெயர்களை அவருடைய புத்தகத்திலே, அவருடைய சபையின் புத்தகத்திலே இன்று புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய சரீரத்தில் ஒரு அங்கத்தினராய் இருக்கும்படிக்கு உலக துவக்கத்துக்கு முன்னதாகவே எழுதி வைத்தார். நம்முடைய உள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அந்த சபையில் நீங்கள் இருக்க வேண்டும் சகோதரனே. நீங்கள் அதை செய்வீர்களானால் நல்லது. ஏனென்றால் அவர் ஒரு சபைக்காக வருகிறார். எந்த விதமான ஒரு சபை? கரையற்றதும் திரையற்றதுமான ஒரு சபை. நாம் அந்த விதமா எப்படி இருக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் மறிப்பதனாலும் பரிசுத்த ஆவியினால் அவருடைய புரிந்து கொள்ள முடியாத சபைக்குள் ஞானஸ்தானம் படுவதனாலும் நாளின் ஒவ்வொரு மணி வேலைக்காகவும் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற தேவனுடைய குமாரனுடைய இரத்த பரிகாரத்தினாலும் நாம் அவிடமாய் இருக்க முடியும். குற்றமற்றவர்களாய் காணப்பட்டோம். அதுதான் சபை. கரையற்றதும் அல்லது திரையற்றதுமாய் இருப்பது. அவருக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய புத்தகத்தில் நம்முடைய பெயர்களை எழுதினார். வேதம் கூறுகிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து தான் என்று. 1900 ஆண்டுகளுக்கு முன்னரா? எவ்வளவு காலத்துக்கு முன்னர்? உலக தோன்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று கூறுகிறது. வேதாகமத்தில் தேவன் என்ற வார்த்தை ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் என்று கூறுகிறது. எபிரேய மொழியில் தேவனுடைய பெயரை எடுத்து அதற்கு அர்த்தம் என்னவென்று பாருங்கள். அது எடுத்து உச்சரிப்பின்படியாய் ஏல் ஏலா ஏலோயும் என்றிருக்கிறது. அதன் அர்த்தம் என்னவென்றால் தம்மில் தாமே ஜீவிக்கின்ற ஒருவர், எல்லாவற்றுக்கும் போதுமான ஒருவர், பலமுள்ள ஒருவர் என்பதாகும். அதற்கு முன்பாக ஒன்றுமே இருந்ததில்லை. அங்கே காற்று ஏதும் இருந்ததில்லை. அங்கே நட்சத்திரங்கள் இருந்ததில்லை. அங்கே ஈரப்பசை ஏதும் இருந்ததில்லை. அங்கே ஏதும் அணுக்கள் இருந்ததில்லை. அங்கே மூலக்கூறுகள் இருந்ததில்லை. அதற்கு முன்பாக அங்கே ஒன்றுமே இருந்ததில்லை. அது நித்தியமான ஒருவரான தேவனாய் இருந்தது. அவருக்குள் ஒரு இரட்சகராய் இருக்கக்கூடிய தன்மைகள், ஒரு பிதாவாக இருக்கக்கூடிய தன்மைகள், தேவனாய் இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்தது. அங்கே அவர் ஒரு தேவனாக அப்போது இல்லை. அவர் தேவனாய் இருந்தார், ஆனால் அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே தொழுகையும் இல்லாதிருந்தது. எனவே தேவன் என்றால் ஆராதிக்கும் ஒரு பொருள் என்று அர்த்தம். ஆனால் அங்கே அவரை ஆராதிக்க ஒன்றுமே இல்லை. ஒரு இரட்சகராய் இருக்க, ஒரு சுகமளிப்பவராய் இருக்க, அவர் இருக்கின்றபடியான எல்லா காரியங்களும் இருக்கக்கூடிய தன்மைகளை அவர் அங்கே உடையவராயிருந்தார். எனவே முதலாவது காரியமாக அவர் சிருஷ்டித்தார். இப்பொழுது உங்களில் சில பேருக்கு என்னுடைய ஆரியாகம கதையை அறிய விரும்புவீர்கள். தேவன் சொன்னார், நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று. அவர் சிருஷ்டித்த முதலாவது காரியம் தம்மை ஆராதிக்கும்படியாக தூதர்களை சிருஷ்டித்தார். அதற்கு பின்னர் அவர் தேவனானார். அதன் பிறகு அவர் நாம் மனுஷனை நம்முடைய சாயலில் உண்டாக்குவோமாக என்றார். என்ன விதமான ஒரு மனிதனை அவர் உண்டாக்கினார்? ஆவி மனிதனை உண்டாக்கினார். பின்னர் அவர் அந்த விதமான மனிதனை உண்டாக்கின போது அவர் அவனுக்கு ஆளுகையை கொடுத்தார். அதன் பின்னர் அவர் மனிதனை பூமியின் தூளிலிருந்து உண்டாக்கினார். பின்னர் அவன் விழுந்து போனார். அதன் பின்னர் அவர் ஒரு இரட்சகரானார். ஒரு தேவன், பின்னர் ஒரு இரட்சகர். பாவமானது சுகவீனத்தை கொண்டு வந்தது. பின்னர் அவர் ஒரு சுகமளிப்பவரானார். அல்லேலூயா. அங்கே ஒன்றுமே தவறாக போய்கொண்டிருக்கவில்லை. உலகமானது உருவாவதற்கு முன்பிருந்தே அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருந்தார். இன்றிரவு இந்த கூட்டம் நமக்கு உண்டாயிருக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். இந்த பூமியின் மேல் வரக்கூடிய ஒவ்வொரு ஈயும் அறிந்திருந்தார். அது எவ்வளவு பசியை உண்டாக்க கூடும் என்பதையும், அது எத்தனை முறை அதன் கண்களை சிமிட்டும் என்றும் அவர் அறிந்திருந்தார். அவர் எல்லையற்ற தேவனாயிருக்கிறார். அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய பெயர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றிரவு நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்கள் அல்லவா? ஒரு மகத்தான புள்ளியுள்ள பறவையை குறித்து என்ன ஒரு அழகான கருத்தை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த வார்த்தையின் பக்கங்களிலே அவனுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். மற்ற எல்லா பறவைகளும் அவளை சுற்றி சூடுகின்றன. அவளவைகள் எல்லாவற்றாலும் நிந்திக்கப்படுகிறார். அந்த புள்ளியுள்ள பறவை என்ன? அது தவறு என்று கூறின அந்த மனிதனோடு நான் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளேன். வேதத்தில் அந்த புள்ளி உள்ள பறவை என்ன? அதுதான் இஸ்ரவேல் என்று அவர்கள் கூறுகிறது போன்று. அது இஸ்ரவேல் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவினுடைய சபையாயிருக்கிறது. ஒரு பாவ நிவாரண பலிக்காக அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஒரு காட்டு புறாவை எடுத்து அவைகளின் ஒன்றின் தலையை கிள்ளி அதை தலைக்கீழாக கவிழ்த்து ரத்தத்தை அதனுடைய ஜோடியில் மேல் ஊற்றி அதை பறக்க விட்டனர். அதன் ஜோடி மறித்து போன அதன் ஜோடி புறாவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டு பூமியின் ஊடாக பறந்து சிறகடிக்கையில் ரத்தம் தெளிக்கப்பட்டது. பூமியின் மேல் விழுந்த அந்த ரத்தமானது கர்த்தருக்கு பரிசுத்தம், 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 கர்த்தருக்கு பரிசுத்தம், பரிசுத்தம் என்று சத்தமிட்டது. அது கிறிஸ்துவின் ஒரு பாவனையாக இருக்கிறது. அந்த மகத்தான புள்ளிகள் உள்ள பார்வையானது அதனுடைய மரித்த ஜோடியான இரட்சகரான ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் புள்ளிகளாக்கப்பட்ட சபையாக இருக்கிறது. அவள் இன்றைக்கு தன்னுடைய சட்டைகளை அடித்துக் கொண்டு உலகத்தினூடாக கடந்து செல்லும் போது கர்த்தருக்கு பரிசுத்தம் 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 என்று சத்தமிடுகிறது. ஆமென். நான் அவளை பற்றி அறிந்திருப்பதற்காக சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய பெயர் அவளுடைய புத்தகத்தில் இருப்பதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். என்னுடைய நன்மையானவைகளினால் என் பெயர் அதில் இல்லை. இல்லை ஐயா, நான் அங்கே இருக்கவே முடியாது. அல்லது உங்கள் நன்மையானவளை காயம் அல்ல, ஆனால் தேவனுடைய நன்மையினாலும் இறக்கங்களினாலும் உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்முடைய பெயர்களை அவருடைய ஜீவ புத்தகத்தில் எழுதினார். சபையின் அடையாளம் என்ன? அவள் என்னவாக இருக்க வேண்டும்? அவள் என்னவாக இருந்தால் அது என்ன? வெளியே அழைக்கப்பட்ட குழுவாய் இருக்கிறது. அதை ஏற்படுத்தியது யார்? இயேசு கிறிஸ்து. ஒரு பேராயர் அல்ல, கத்தோலிக்க சபை அல்ல, மெத்தடிஸ்ட் அல்ல, லூத்தர் அல்ல, வெஸ்லி அல்ல. இல்லை ஐயா, யார் அதை ஏற்படுத்தியது? இயேசு கிறிஸ்து. அதனுடைய செய்தி என்ன? மனம் திரும்புதல், தண்ணீர் ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், தெய்வீக சுகமளித்தல், ரட்சிப்பு என்பதாகும். நாம் அதன் ஒரு அங்கத்தினாக எப்படியாக முடியும்? அதற்குள்ளாக பிறப்பதன் மூலமாக. அது இல்லாமல் நம்மால் பரலோகத்திற்கு போக முடியாது. இல்லை ஐயா, கிறிஸ்துவுக்குள்ளாக மறித்தவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். மற்ற யாரையும் அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக மறித்தவர்களை மட்டும் கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள்ளாக மறித்தவர்களுக்காகத்தான் இயேசு வருகிறார். எபேசியர் 4 இல்லை, கலாத்தியர் 4 நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களை தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இப்பொழுது ஆகையினால் தான் அவர் வெளியே அழைக்கப்பட்ட ஒரு குழுவாய் புரிந்து கொள்ள முடியாத சரீரமாய் இருக்கிறார். கிறிஸ்து அதை ஒழுங்குக்குள் ஆக்குகிறார். அதன் வருகையை குறித்து அவர் மறிப்பதற்கு முன்பாக அவர், நான் வந்து இந்த ஆளுகையின் மேல் ராஜாவாக இருப்பேன் என்று பேசினார். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை இனி காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். உலகத்தின் ராஜ்யத்தோடு உங்களுக்கு ஏது காரியமும் இருக்காது. அந்த காரணத்தினால் தான் அவர்கள் அந்த விதமான பாபிலோன் என்று அழைக்கப்படும் ஒரு குழப்பத்துக்குள் இருக்கின்றார்கள். நல்லது, தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக, நான் ஒரு பிரஸ்பிடேரியன். தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக, நான் ஒரு மெத்தடிஸ்ட். தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக, நான் ஒரு கிறிஸ்தவன். தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. ஆமென். அதுதான் காரியம். நான் அப்படியா இருக்கிறேன் என்று நான் எப்படி அறிந்து கொள்வது? விசுவாசிகளை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். புரிகின்றதா? அங்கே இருக்கிறது உங்களுடைய அடையாள அட்டை. ஒரு நிமிஷம் பொறும், என்னுடைய ஐக்கிய அட்டை என்னிடம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லாதேயுங்கள். இல்லை, என்னிடத்தில் ஏதும் இல்லை. என்னுடையது அங்கே உயரே இருக்கிறது. இந்த ஒன்றை நான் இங்கே ஒரு கால் இழந்து போகலாம், ஆனால் அவர் என்னிடத்தில் உலகம் உண்டாவதற்கு முன்னர் கூறினார். அவர் என்னுடைய அடையாள அட்டையை கொடுத்தார். ராஜ்யத்துக்குள் வருகின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார். அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தஸ்தாவேஜுகள் எல்லாம் சரியாக இருக்கின்றது. நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். யாரோ ஒருவர், நான் தேவனை தேடினேன், நான் தேவனை தேடினேன் என்று கூறினார். அது வேதத்திற்கு முரணாக இருக்கிறது. அது தேவன் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனை தேடவில்லை. தேவன் ஏதேன் தோட்டத்தில் மேலும் கீழுமாய், ஆதாமே நீ எங்கிருக்கின்றாய் என்று சத்தமிட்டார். தேவனே நீர் எங்கே இருக்கிறீர் என்று ஆதாம் சத்தமிடவில்லை. ஆதாமே நீ எங்கிருக்கின்றாய் என்று சத்தமிட்டது தேவன் தான். ஓ, நான் அவனில் ஒரு அங்கத்தினனாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்கள் இல்லையா? இந்த மகத்தான சபைக்காக நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். மன்னிக்கவும், நீண்ட நேரம் காக்க வைத்தேன். இந்த மகத்தான சபையில் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? அதில் உங்களுக்கு விசுவாசம் உண்டா? அது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சரீரம் என்று நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது கத்தோலிக்க ஜனங்களாகிய உங்களை தான் அதில் ஒரு அங்கத்தினாய் நீங்கள் இருக்க, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே காரியம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆவியினால் பெறவுங்கள் என்பதே ஆகும். பாப்டிஸ்டுகளே, மெத்தடிஸ்டுகளே, பிரஸ்பிடேரியன்களே, லூத்தரன்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் இங்கே செவி கொடுங்கள். நான் ஏதோ பெந்தேகோஸ்தின் சார்பாக பேசுகிறேன் என்று நினையாதேயுங்கள். மற்ற சபையில் உள்ளதை போன்றே பெந்தேகோஸ்தே சபையிலும் சத்தியத்தை விட்டு விலகி ஓடுகின்றவர்கள் இருக்கின்றனர். அது முற்றிலும் சரியே. அவர்கள் பெயராலும் கூறிக்கொள்வதாலும் உள்ளே வருகின்றனர், அவ்வளவுதான். ஆனால் உடையவர்களா இருத்தல் என்றால் அவர்களிடத்தில் அது இல்லை. அது உண்மையே. ஏனென்றால் நீங்கள் ஆவியினால் பிறந்திருக்கும் பொழுது நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக ஆகுகிறீர்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு ஒரு குமாரன் என்ற முறையில் இடைப்பட துவங்குகிறார். நீங்களும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள். நீங்கள் இந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவளாய் இருக்கிறீர்கள் என்பது ஒரு காரியம் அல்ல, அது ஒரு சிறிய காரியம். பழைய உலக பிரகாரமான ஒழுங்குமுறை அது கடந்து போக போகிறது. ஆனால் இந்த புரிந்து கொள்ள முடியாத கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் ஒரு அங்கமா? இல்லை என்றால் இன்றிரவே நாங்கள் ஜெபத்திற்காக எங்கள் தலையை வணங்குகையில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் இங்கு யாராவது தங்கள் கரத்தை உயர்த்தி, தேவனே, நான் என் கரத்தை உமக்கு நீட்டுகிறேன், இன்றிரவு என்னை அந்த சபையின் ஒரு அங்கத்தினனாக ஆக்கும், அது என்னை சார்ந்திருக்கும்படியாக எனக்கு ஒரு பிறப்பை தாரும், கர்த்தாவே நீர் என்னை அழைத்தீரா, அப்படியானால் நான் அந்த சபையின் ஒரு அங்கமாக இருக்க விரும்புகிறேன். இந்த பூமிக்குரிய ஸ்தாபனங்களில் ஒன்றை நான் சார்ந்தவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த அனுபவம் கிடையாது. நீர் விசுவாசிகளை பின்தொடரும் என்று கூறினது போன்று விசுவாசிகளை துரத்தவும் இந்த காரியங்களை செய்யவும் என்னிடத்தில் வல்லமை கிடையாது. இன்னமும் நான் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. கர்த்தாவே, இந்த அடையாளங்கள் தொடரும் என்று நீர் கூறியிருக்கிறீர். தொடரும் என்றால் நீர் செய்வீர் என்று அர்த்தமாகும். எனக்கு வல்லமையை தாரும் கர்த்தாவே என்று கூறுங்கள். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை கரங்களை உயர்த்தின உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதித்து அந்த வல்லமையை உமக்கு தந்து இந்த மகத்தான சபையில், இயேசு கிறிஸ்துவின் சபையில் உங்களை ஒரு அங்கமாக ஆக்குவாராக. நாம் ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு முன்னர் வேறு யாராவது உண்டா? வாலிபு சீமாட்டியே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம், நான் இங்கே பின்னாக உங்களுடைய கரங்களை காண்கிறேன். இங்கே இருக்கின்ற உம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மகனே, நான் உன்னுடைய கரத்தை காண்கிறேன். சகோதரனே, உன்னுடைய கரத்தை நான் இங்கே காண்கிறேன். ஆம், தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அங்கே இருக்கின்ற வாலிப பெண்ணே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது இருக்கிறீர்களா? கரத்தை உயர்த்துங்கள். இங்கே உட்கார்ந்திருக்கும் இந்த சகோதரியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு அங்கமாக இருக்க விரும்புகிறேன். இன்றிரவு இந்த கட்டிடத்தை விட்டு நான் வெளியேறும் பொழுது அவருடைய ரத்தம் என் மேல் இருக்கும்படியாய் விரும்புகிறேன். வெளியே வருகையில் என்னுடைய ஜீவனானது கர்த்தருக்கு பரிசுத்தம் 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 என்று சத்தமிடுவதாக. பின்னாக இருக்கின்ற மகனே, உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் ஆசீர்வாதங்களை உனக்கு அருள்வாராக. வேறு யாராவது இருக்கிறீர்களா? கரத்தை உயர்த்துங்கள். தேவனே, என் மேல் இருக்குமாய் இரும் என்று யாரோ ஒருவர் கூறுகிறீர்கள். ஒரு சிறு ஜெபத்திற்காக நீங்கள் பீடத்தன்றை மட்டுமாய் நடந்து வர வேண்டும் என்று விரும்பினால், நாங்கள் பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது வீட்டிற்கு வாருங்கள், வீட்டிற்கு வாருங்கள், களைப்படுத்திருக்கின்றவர்களே வீட்டிற்கு வாருங்கள். உங்களுடைய நிலையை குறித்து நீங்கள் நிச்சயமுள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் வரலாம் என்று நான்
நினைக்கிறேன். Come forward for prayer. Will there be somebody else like to walk up and pray a while tonight? Move down that way a little bit, ladies. Come on. Move down that way a little bit. Oh, if you knew tomorrow at this time, the nation would be blown up. We're living in an awful time. You can't put hopes in nothing today outside of Christ. And why would you risk that soul that God has purchased by the blood of His own Son? Why wouldn't you give your life to Him? What could you lose? Everything's to gain. You say, well, I don't believe in it. Well, the Bible said you're a fool. Why would you... The rich man didn't believe that in the Bible. When sun was going down, he was laughing and gave. When the sun come up, he was in hell. Why would you take a chance like that, fella? Why don't you come on and give your life to Christ? Look, I'm not warning you. I'm not threatening you. I'm only laying facts to you. Amen. Except you're born again, you'll miss it. What good has life been to you? Just like it's all a bunch of disappointments. Why don't you come find something that's eternal? Get a hold of something that's real. While we sing again, there's three or four around here. Won't you come to once more?
Earnestly.
Never feel that way about it again.
You are weary, come.
Hey, little boy, come on here. Come up here. Come
up here.
You make your way up.
Oh, you are really come
on. Come on, son. Come here, get my chair. A question. Are you through with him? Are you going to turn him away? Are you going to say like Pilate, bring me some water and I'll wash my hands of this meeting? You can't do that. It's on your hands. Not only is it on your hands, it's on your heart. It's on your conscience. You'll have to live with it the rest of your life. Don't try to wash it off. You'll do like Pilate did, commit suicide someday trying to get it off your hands. Don't do it. Come now. One more time, and while we're calling, let some man come, good Christian brothers, some of you ministers with these men, some of you sisters that knows how to talk to people, come kneel down. Just pray with them, show them you're interested in them while we're coming now. Amen. Come for prayer. Let's bow our heads now and pray. Lord, we bring to you these penitents. May your Spirit, Lord, catch fire in their hearts, given unto them the deep desire and will that they might see Jesus Christ their Savior. He has bled and died for them to make them new creatures. Grant it, Lord. We know the Scripture has given us the right of way to believe. Knowing that these who come, you will in no wise cast out. You've made a promise. Your promises are true. He that heareth my word and believeth on him that sent me has eternal life and shall never come to condemnation, but has passed from death unto life. Young and old, give them a life, Lord, of thy Holy Spirit. Grant it, Lord. We ask it in Jesus' name and for his sake. Confess or sin.